அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தயவு செய்து அமர்ந்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமையும் மகத்துவம் உள்ள நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். எங்களுக்கு ஒரு புதிய மாதத்தை கொடுத்து ஆண்டவர் இந்த வருஷத்தினுடைய முக்காற்பகுதியையும் கடந்து வர எங்களுக்கு உதவி செய்திருக்கிறார். அதனாலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லையா, இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் தேவனுடைய ஆலோசனைக்காக ஒரு வசனத்தை நாங்கள் வாசித்து நாங்கள் கடந்து செல்வோம். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம், 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 57வது வசனம்.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம்.
ஹல்லேலூயா. நாங்கள் ஒரு விஷயம் எங்கள் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரிடத்திலே இந்த வார்த்தைக்காக ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமும் உள்ள எங்களுடைய நல்ல தகப்பனே, மறுபடியும் உங்களுடைய சுத்த கிருபையினாலே எங்களை தாங்கி, எங்களை தப்புவித்து, எங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய சமூகம் வரைக்கும் நடத்தி கொண்டு வந்ததுக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் தேவரீன் உங்களுடைய ஆலோசனையை கேட்க எங்களுக்கு தந்த இந்த கிருபைகளுக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த ஆலோசனைகளை கேட்டு அதன்படி நாங்கள் நடக்க எங்களை ஒரு விசை பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா. உள்வாங்கிக் கொள்ளுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் எங்களிடத்திலிருந்து பலமாய் புறப்பட்டு உமக்கு சாட்சியான ஒரு வாழ்க்கையை கொண்டு வர தேவரீர் நீங்க தாமே எங்களுக்கு கிருப செய்யும்படியாய் உம்முடைய சமூகத்திலே எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்படுத்தி காத்துக் கொள்ளுங்க. இல்லாமல் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே, ஆமேன், ஆமேன். இன்னொரு தடவை அதை வாசிங்க.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம்.
ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா.
சரி, இப்ப நான் ஒரு விஷயம் சொல்றேன், நீங்க வடிவாதை கேட்டுக்கொண்டு நீங்க திருப்பி சொல்லுங்க. எனக்கு இந்த வசனம் உங்களோட வாழ்க்கையிலே நடந்திருக்கிறவர்கள் மாத்திரம், இந்த வசனம் உங்களோட வாழ்க்கையிலே நிறைவேறிக்கிறதுன்றது மாத்திரம் நீங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். காணாதுதான் ஒண்ணு, உங்களுக்கு இந்த வசனம் விளங்க இல்லை இல்லையா. இந்த பிரசங்கத்தினுடைய முடிவில் உங்களுக்கு இந்த வசனம் விளங்கும்னு நான் நினைக்கிறேன். ஏனென்றால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இதுல எந்தவித உடன்படிக்கையும் இல்லை, எந்தவித கோரிக்கையும் இல்லை. கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துவினாலே எங்களுடைய தேவன் எங்களுக்கு என்ன செய்யறாராம், ஜெயத்தை கொடுக்கிறாராம். பிரச்சனை என்ன தெரியுமா, ஏன் கொஞ்சம் அல்லேலூயா வந்தேன்னு சொன்னால், ஜெயம் என்றால் எங்களுக்கு என்னன்னு தெரியறதில்லை சில வழியில. வெற்றி வாழ்க்கை என்றால் என்னதென்று புரிகிறதில்லை எங்களுக்கு. வெற்றியை குறித்ததான அபிப்பிராயம் ஒவ்வொருவருக்கும் மாறுபடும். வெற்றியை குறித்து நீங்க என்ன கணிக்கிறீர்கள் ஒவ்வொருவர்கிட்ட கேட்டீங்கன்னா அதுக்கு ஒவ்வொரு பதில் சொல்லுவார்கள். வெற்றி வாழ்க்கை என்றா என்ன என்று கேட்டால் ஒவ்வொரு விதமான விளக்கங்களை கொடுத்துக் கொண்டிருப்பார்கள். அதனாலேதான் ஆண்டவருக்குள்ளே நாங்கள் எப்படி வாழ்கிறோம் என்றே எங்களுக்கு தெரியாமல் சில பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ரட்சிக்கப்பட்டு விட்டார்கள், கர்த்தராகிய இயேசுவை சொந்த இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள், சபை கூடுதலிலே பங்கு பெற்றுகிறார்கள், சபை காரியங்களிலே ஈடுபடுகிறார்கள், சாட்சிகள் சொல்லுகிறார்கள். ஆனாலும் அவர்களுடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட வெற்றிகளை ஆண்டவர் எங்களுக்கு சுதந்திரமாக கொடுத்திருக்கிறார் என்பதை இன்னும் அறியாதவர்களாகவே நாங்கள் இருக்கிறோம். புரிகிறதா? ஏனென்றால் வெற்றி என்பது இப்ப நாங்கள் இந்த வசனங்கள் எல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ஓரளவுக்கு விளங்கும். ஏன்னா அநேக நேரங்களிலே நாங்கள் புலம்புகிறோம், ரட்சிக்கப்பட்டு விட்டோம் என்று சொன்னாலும் கூட எங்களுடைய வாயிலிருந்து வருகிறதான புலம்பல்கள் அதிகம், முறுமுறுப்புகள் அதிகம், குறைவுகள் அதிகம், பயங்கள் அதிகம், கவலைகள் அதிகம். வெற்றி பெற்றவனுடைய ஒரு வாழ்க்கையிலே இந்த காரியங்கள் எல்லாம் இருக்க முடியாது. அல்லது வெற்றி பெற்றவனாக வாழ்கிறேன் என்று உணர்கிறவருடைய வாழ்க்கையிலே இந்த காரியங்கள் இருக்க முடியாது. ஆனால் வேதம் இங்கே தெளிவாக சொல்கிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்க போகிற தேவனுக்கு என்று எதிர்காலத்தில் சொல்லாமல் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அதாவது உங்களோட வாழ்க்கையிலே அது அன்றாடம் நடந்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. முதலாவது நீங்கள் ஜீவனோடு இருக்கிறது ஒரு பெரிய வெற்றி. அல்லேலூயா. அநேகம் பேர் மரணத்துக்குள்ளாக கடந்து சென்று விட்டார்கள். அநேகம் பேர் ஜீவனுள்ள நாட்களிலே ஜீவனுள்ள தேவனை அறியாமலே மரணத்துக்குள்ளாக கடந்து சென்று விட்டார்கள். ஆனால் நீங்களும் நானும் அப்படி அல்ல, ஜீவனுள்ள தேவனை அறிந்திருக்கிறோம் இல்லையா? முழுமையாக அறியாவிட்டாலும் இவர்தான் ஜீவனுள்ள தேவன் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. அந்த ஒரு பெரிய அறிவுக்காகவே நாங்கள் ஒரு பெரிய ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை நாங்கள் வாழ்கிறோம் என்பதில் எந்தவித சந்தேகமுமே இல்லை. ஏனென்றால் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்து ஒருவரும் கெட்டு போக வேண்டாம் என்று சொல்லி அவர் நினைத்த போது, கூடவே இந்த பூமியிலே உங்களுக்கும் எனக்கும் ஒரு வெற்றி வாழ்க்கையை கொடுக்கிறது அவசியம் என்பதையும் அவர் அறிந்திருக்கிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. நீங்க ஏதோ ஒரு ஒரு அதாவது இந்த ஒலிம்பிக் மென்டாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒலிம்பிக்ல மென்டாலிட்டி எப்படி தெரியுமா? ஒலிம்பிக்ல பங்கு பெற்றவர்களை குறித்து எப்படி ஆறுதல் சொல்வார்கள் தெரியுமா? பங்கெடுத்துக்கொண்ட வரைக்கும் போதும், அதுல பங்கெடுத்துக் கொள்றதே பெரிய விஷயம். நீங்க எல்லாம் கப் எடுக்க வேண்டிய அவசியம் இல்ல, அதுல நீங்க பார்ட்டேக் பண்ணிட்டாலே காணும். அந்த கொடி பிடிச்சு அந்த தேசத்துக்கு அந்த வரிசையில நீங்களும் ஒருவராக நூறுல ஒருவராக நடந்து போனாலே அது காணும் என்று, அது போதும் என்று சொல்லி தேற்றுகிற ஒரு அப்படின்னு சொன்னா உலகத்தில் எந்த எவனுமே வெற்றி அடைய முடியாது. அப்படி ஒரு மனப்பாங்களை நீங்கள் இருப்பீர்கள் என்று சொல்லி சொன்னால் நாங்கள் வெற்றி அடைய முடியாது. போராடுவன்கிற எண்ணம் இல்லாமல் போய்விடும். விளங்குதுங்களா? ஏதோ ரட்சிக்கப்பட்டோம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம், தேவ சமூகத்துக்கு வருகிறோம், ஒழுங்காக வருகிறோம், அதுவே பெரிய போராட்டமா இருக்கிறது என்று சொல்லி நீங்க நினைப்பீங்க என்று சொல்லி சொன்னால் இதுதான் என்னுடைய வெற்றி. ஞாயிற்றுக்கிழமை சேர்ச்சிக்கு வரதான் என்னுடைய வெற்றி. இன்னைக்கு சில பேருக்கு அப்படிதான் இருக்குது இல்லையா? நான் இல்லாவிட்டா இந்த இடமெல்லாம் நிரம்பி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை சேர்ச்சிக்கு வர்றதே சில பேருக்கு ஒரு வெற்றியான கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லையா? ஒரு நாள் ஒருக்க ஜெபிக்கிறது சில பேருக்கு ஒரு வெற்றியான வாழ்க்கை. மனுஷருக்காக நாங்கள் கிறிஸ்தவனாய் வாழ வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. அதனால எந்தவித பலனும் எங்களுக்கு கிடையாது. பார்க்கிறவருக்கும் உருவாக்கினவரும் இரட்சகருமாயிருக்கிற எங்கள் தேவனுக்கு முன்பாக பவுச்சனால் எங்கள் தேவனுக்கே பிரியமுண்டாக பேசுகிறோம். பேசுகிறது மாத்திரமல்ல, தேவனுக்கு பிரியமுண்டாகவே நாங்களும் வாழ வேண்டும். அல்லேலூயா. அதற்கு ஆண்டவர் வந்து எங்களுக்கு செய்திருக்கிற நன்மைகளுடைய தொகையை இந்த மாமிச அறிவிலே நாங்கள் அறிந்து கொள்ள முடியாது. அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. அதனால நாங்க பாருங்க, போன முறை நான் வந்து என்ன சொன்னேன் உங்களுக்கு, எந்த வசனத்தை பற்றி பார்த்தோம்? அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானா. இவ்வளவு தானா என்று கேட்டா இன்றைக்கு வேதம் சொல்லுது இல்ல, உங்களுக்கு ஜெயம் எடுக்கிற ஒரு வாழ்க்கையும் அவராலே தேவனாலே கிறிஸ்துவுக்குள்ளாலே உண்டாயிருக்கிறது என்று சொல்லி. அல்லேலூயா. தேவனாலே கிறிஸ்துவுக்குள்ளே ஜெயம் எடுக்கிற ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. தோத்து போகிற ஒரு வாழ்க்கை அல்ல. ஏன்னா சில பேர் நினைப்பினம் மரணம் தோல்வி என்று சொல்லி, அப்படி அல்ல. மரணம் ஒரு வாசல், இன்னொரு பகுதிக்கு கடந்து போகிற ஒரு வாசல் இல்லையா? தோல்வி என்பது கிடையவே கிடையாது இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில. எதுவும் எல்லாம் அவருடைய சித்தத்தின்படி நடக்கிறது. இழக்கிறதுக்கும், அதாவது பவுல் சொன்னார், நான் வாழ்ந்திருக்கவும் கற்றுக்கொண்டேன், தாழ்ந்திருக்கவும் கற்றுக்கொண்டேன், மனோரம்யமா இருக்க எனக்கு தெரியும். ஏனென்றால் என்னுடைய சந்தோஷம் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறபடினாலே, என்னுடைய சந்தோஷம் தேவன் எனக்கு பாராட்டுகிற அன்பிலே இருக்கிறபடினாலே, என்னை சந்தோஷப்படுத்துகிற என்னால எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க முடியும், என்னால எப்பொழுதும் நம்பிக்கையா இருக்க முடியும் இல்லையா? ஊர்ல அல்ல இங்க கூட 365 நாள் இருந்தாலும் வருஷத்துல மனுஷன் சந்தோஷப்படுறதுக்கு ஒரு பிறந்த நாள் என்று சொல்லி ஒன்று உண்டு சரியா? எனக்கெல்லாம் ஊர்ல அது பெரிய விஷயம், கொண்டாடுறதுக்கா இல்ல, அன்றைக்கு அடி விழாது. அல்லேலூயா. என் அண்ணா சொல்வார், இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள் என்று பாக்குறேன். அப்ப எனக்கு தெரியும், ஆஹா, அப்ப இதுல கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சேட்டை பண்ணலாம் போல் இருக்கு, இந்த நாள்ல விழாது அப்படின்னு சொல்லி மறந்து போய் அடுத்த நாள் செய்துட்டா அன்றைக்கு விழும். ஆக ஒரு சில சலுகைகள் இருக்கிறது இல்லையா? ரொம்ப குறைவான சலுகைகள் தான். ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை, 365 நாளும் கிறிஸ்துவுக்குள்ளே எங்களை ஜெயம் எடுக்கிறவராக, எங்கள் வாழ்க்கையிலே பிசாசுக்கு விரோதமாய் நாங்கள் வெற்றி சிறக்கிறவர்களாக. ஏனென்றால் நீங்கள் பயப்படுகிற நாள் ஒரு தோல்வியின் நாள் இல்லையா? விளங்குதுங்களா? நீங்க பயந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அது ஒரு தோல்வியின் நாள். ஏனென்றால் ரட்சிப்பின் சந்தோஷம் அன்றைக்கு உங்களை விட்டு போய்விட்டதுன்னு அர்த்தம். இந்த வசனத்தில் இன்றைக்கு நாங்கள் மூன்று காரியங்களை குறித்து நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். இதுக்கு அடுத்த வசனத்திலேயே அந்த காரியங்கள் வருகிறது. அதோடு கூட இந்த அதிகாரத்தினுடைய தொடக்கத்திலே கிறிஸ்து அதுக்கு எப்படி ஒப்பிட்டு செய்கிறார் என்பதை நாங்கள் பார்க்க விரும்புகிறோம். நான் இன்றைக்கு அதை குறித்து அவங்களோட பேச விரும்புகிறேன். வாசிங்க, இந்த 58 வசனத்தை வாசிங்க.
ஆகையால் பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகிறவர்களாயும் இருப்பீர்களாக.
அல்லேலூயா. பாருங்க, அதுல மூன்று காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராதென்று அறிந்து. தயவு செய்து நீங்க இதை முதல்ல தெளிவாக்கிக் கொள்ளுங்க. நீங்க கர்த்தருக்குள்ள படுகிற பிரயாசத்துக்கு நீங்க மனுஷரிடத்துல பலனை எதிர்பார்த்தீங்கன்னு சொன்னா அது உங்களுக்கு சில வழியில கிடைக்காமல் போகலாம். அதன் நிமித்தம் உங்களுக்கு சோர்வு வரலாம், ஏமாற்றம் வரலாம். ஆனால் சத்திய தேவன், மாறாத தேவன், பொய்யுறையாத தேவன், அந்த ரங்கத்தில் பார்க்கவே எங்கள் பிதா கைமேல பலன் கொடுக்கக்கூடியவர் என்பதை மறந்து விடாதீங்க. அதனாலதான் இந்த வேதவசனத்தை திருப்பி நான் தெளிவாக நான் உங்களோட பேச விரும்புகிறேன். கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இராதென்று அறிந்து, அந்த அறிவிலே அதற்கு பிறகு நீங்கள் முதலாவது உறுதிப்பட்டவர்களாயும், இரண்டாவது அசையாதவர்களாயும், மூன்றாவது கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருக்க வேண்டும். இந்த மூன்று காரியங்களை குறித்து தாங்க இன்னைக்கு பார்ப்போம். இந்த மூன்று காரியங்கள் என்ன? நான் கிறிஸ்தவனா இருக்கிறதுனாலே தேவன் எனக்கு பாராட்டின அன்பு என்ன? தன்னுடைய குமாரனை கொடுத்து என்னுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து எனக்கு விமோசனம் தந்த தேவன் வேறு என்னத்தை எல்லாம் எனக்கு தந்திருக்கிறார் என்று பார்க்கும்போது ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை என்பதை சத்திய வசனம் எங்களுக்கு கோட்டிட்டு காட்டுது. அப்படி என்றால் அந்த ஜெயமுள்ள வாழ்க்கையை கொடுக்கிற தேவன், அந்த ஜெயமுள்ள வாழ்க்கையிலே இருந்து நீங்கள் செய்ய வேண்டிய மூன்று காரியங்களை உங்களிடத்திலே எதிர்பார்க்கிறார். அவர் ஜெயமுள்ள வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்கிறார். கொடுத்துட்டு அதை அப்படியே ஃப்ரீயா விட்டு விடாதபடிக்கு அதை கொடுக்கிறவர் அதை எதிர்பார்க்கிறார். ஏனென்றால் அந்த ஜெயமுள்ள வாழ்க்கை உங்களோடு நிலைத்திருக்க வேண்டும். உங்களோட வாழ்க்கையில காரம்புரா அந்த ஜெயம் நிலைத்திருக்க வேண்டும். முடிவு பரியந்தம் அந்த ஜெயம் நிலைத்திருக்க வேண்டும். அந்த ஓட்டம் முடியும் வரைக்கும் அந்த ஜெயம் உங்களிலே நிலைத்திருக்க வேண்டும். அந்த பாதுகாப்பு எடுபட்டு போய்விட்டது என்றால் நீங்கள் கடைசி நேரத்திலே கூட தேவனுக்கு முன்பாக நிற்க முடியாமல் விழுந்து போய்விடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதனாலே கர்த்தர் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் பாருங்க. முதல்ல மூணு அதே இதுல மூன்றாவது வசனத்தை வாசிங்க. 15 அதிகாரம் 3 ஒன்று கொரிந்தியர் 15:3.
நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து,
நாளையும் வாசிங்க,
அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்து.
அல்லேலூயா. பாருங்க, முதலாவது இந்த 58 வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் படுகிற பிரயாசங்கள் ஒன்றும் விருதாவால் போகாதபடி என்று சொல்லி நாங்கள் அந்த தெளிவு எங்களுக்குள்ளே வந்த உடனே நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் உறுதிப்பட வேண்டும். இந்த உறுதி ஆண்டவருக்குள்ளே இருக்கிற பக்தியானது எங்களுக்குள்ளே ஒரு உறுதியை கொடுக்க வேண்டும். அறிவு வந்து உறுதியை கொடுக்க வேண்டும் இல்லையா? அறிவு வந்து ஒரு மனுஷனுக்குள்ளே தெளிவை கொடுக்க வேண்டும். அது இல்லாவிட்டால் அது அறிவுக்குரிய அர்த்தமே அல்ல இல்லையா? ஒரு அறிவு எப்பவுமே என்ன செய்யுது? ஒரு மனுஷனை தெளிவிக்கிறது. குழப்பங்களில் இருக்கிறவனை, சந்தேகத்தில் இருக்கிறவனை தெளிவிக்கிறது. எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு மனுஷன் தேவ அறிவினால் தேறினவன் ஆகிறானோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவன் வாழ்க்கையினுடைய காரியங்களை தெளிவாக புரிந்து கொள்கிறவனாயும், என்ன சூழ்நிலை வந்தாலும் அவன் உறுதியானவனாயும் இருப்பான். இந்த இடத்துல நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. தேவனுக்குள்ளே இருக்கிற அறிவு எங்களுக்கு ஒரு உறுதியை முதலாவது கொடுக்கிறது. அந்த உறுதி என்னது? பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து 3:4 வசனத்தில் சொல்றபடி கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரிக்கிறார் இல்லையா. நாங்களும் அந்த உறுதியிலே தேவனுக்கு என்று சொல்லி மரிக்கிறதுக்கு தெரிய வேணும். மரிக்கிறேன்டா, இப்ப நான் உங்களை சாவுங்கன்னு சொல்லல. அப்படி ஒரு நிலைமை வந்தாலும் அதை நாங்கள் செய்ய தயாரா இருக்கணும். மரிக்கிறது என்பது இழக்கிறதை பற்றி நான் சொல்கிறேன். எங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சத்தியத்திலே உறுதிப்பட்டு வளர்ந்தவர்கள் இழக்கிறதுக்கு தயாரானவர்களாக இருப்பார்கள் இல்லையா. அநேகம் பேருக்கு பெறுகிறதுல இருக்கிற இன்பம் இழக்கிறதுலே இல்லை இல்லைங்களா. அதத்தான் அவர் யோபு சொன்னார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். அப்படின்னா அவருக்கு எடுக்கவும் முடியும் இல்லையா. ஆனால் அவர் சில நேரங்களில் எதிர்பார்க்கிறார், கொடுக்கும்படி எதிர்பார்க்கிறார். ஏதோ ஒரு சம்பவத்தை, ஏதோ ஒரு காரியத்தை, ஏதோ ஒரு பலத்தை எங்களிடத்தை அவர் எதிர்பார்க்கும் போது நாங்கள் அவரை எதிர்பார்க்கிறதை கொடுக்கத்தக்கவர்களாக இருக்க வேண்டும். எங்களுடைய விருப்பங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும், அது இருக்கலாம், ஆனாலும் தேவன் எதிர்பார்க்கிறதை கொடுக்க தெரிய வேண்டும். ஆரம்பத்திலேயே காயினும் ஆவேலும் பலி செலுத்துதல்லையே அந்த காரியம் தான் அங்கே வெளிப்பட்டது. தேவனுக்கு பிரியமான பலியை செலுத்துறதுக்கு அங்கே ஆவேல் வந்தான். காயின் என்ன செய்தார்? தனக்கு பிரியமானதை தேவனுக்கு பலியிடுறதுக்கு வந்தார். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. தேவனுக்கு பிரியமானதை பலியிடுறதிலும் எனக்கு பிரியமானதை பலியிடுறதிலும் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. தேவன் என்னத்தை என்னிடத்தில் எதிர்பார்க்கிறார் என்று தெரிந்து அறிந்து கொடுக்கிறது தேவனுக்கு ஏற்ற பலிகள். வழங்குதுங்களா? தேவனுக்கு ஏற்ற பலிகள் என்று சொல்லி ஒன்று உண்டு. நாங்கள் எதையாவது கொடுக்கலாம், நான் நினைச்ச நேரத்தில் கொடுக்கலாம், நான் நினைச்சதை தான் கொடுப்பேன் என்று சொல்றது அது என்னுடைய விருப்பம், அது என்னுடைய சிந்தனை இல்லையா. என்னுடைய காணிக்கைகளினாலே தேவன் சந்தோஷப்படுவார் இல்லைன்னு இல்லை. ஆனா அவர் எதிர்பார்க்கிற நேரத்தில் நான் அவர் எதிர்பார்க்காததை கொடுத்தால் அவர் அதில் பிரியப்படுவார் என்று நான் நம்ப இல்லை. உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான அபிப்பிராயங்கள் இருக்கலாம், ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க பாப்போம். உங்களுக்கு நீங்க உங்களையே சோதிச்சு பாருங்க. ஒருக்கா உங்களுக்கு பிரியமான ஒரு காரியத்தை நீங்க ஒருவரிடத்திலிருந்து எதிர்பார்க்கும் போது அவர் அதுக்கு வேற ஒரு காரியத்தை உங்களுக்கு தந்தால் நீங்கள் அதில் சந்தோஷப்படுவீர்களா? அதான் ஆண்டவர் சொன்னார், நீ உன்னுடைய முதலாளிக்கு போய் செலுத்திப்பாய், ஊனமானதையும் நசல் கொண்டதையும் கொண்டே கொடுத்துப்பாய், அவன் உண்மையில் பிரியமா இருப்பானோன்னு யோசிப்பாருக்கான்னு சொல்லி. அதே மாதிரி ஊனமானதையும் நசல் கொண்டதையுமே பிரியப்படாதவர்கள் சொன்னால் நான் எதிர்பார்க்கிறதுக்கு வேறொரு காரியத்தை நான் கொடுக்க முடியாது. நல்ல உதாரணம் பாருங்க, ஆபிரகாமை குறித்து நான் உங்களிடத்தில் ஒரு சொல்ல ஆசைப்படுகிறேன். ஏனென்றால் இந்த வசனத்துக்கு நல்ல உதாரணம் அவரா எபிரேயர்ல எடுத்துக்கொள்ளுங்க என்னோட கூட. எபிரேயர் நிருபத்திலே 6:17-19 அதை வாசி, 17-18 வாசிங்க.
அந்தபடி தேவனும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்களை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களுக்கு தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை பரிபூர்ணமாய் காண்பிக்கும்படி சித்தமுள்ளவராய் ஓர் ஆணையினாலே அதை ஸ்திரப்படுத்தினார். நமக்குள் முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றிக் கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு இரண்டு மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவேனும் பொய்யறியாத தேவன் அப்படி செய்தார்.
ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நீங்க வாசிச்சிருப்பீங்க. சில வேளையில இந்த வசனம் வருகிற சில பிரசங்கங்களை கூட நீங்க கேட்டிருக்க கூடும். இந்த ரெண்டு மாறாத விசேஷங்கள் என்றது என்ன என்று சொல்லி பலவேறப்பட்ட கருத்துக்கள் இருந்தாலும் என்னுடைய அபிப்பிராயத்தின்படி மாறாத ரெண்டு விசேஷங்கள் என்ன, நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரெண்டு மாறாத விசேஷங்கள் என்னவா இருக்கும்? நீங்க என்னட்டையே விட்டுட்டீங்க இது. சரி பரவாயில்ல, மாறாதது ரெண்டு தான் வேத அடிப்படையின்படி. ஒன்று, எங்கள் தேவன். ஹல்லேலூயா, சந்தேகமா பாக்குறீங்க. ஒன்று மாறாதது யாரு? எங்கள் தேவன். ரெண்டாவது அவருடைய வார்த்தை. இந்த ரெண்டையும் தவிர மிச்சம் எல்லாமே மாறக்கூடியது. மாறாதது ரெண்டு தான், மாறாதது ரெண்டே ரெண்டு தான் என்ன பொறுத்த வரைக்கும். வேற மூன்றாவது இருந்தா எனக்கு நீங்க யாராவது காட்டித்தாங்க. ஆனா மாறாத ரெண்டே ரெண்டு விசேஷங்கள், ஒன்று தேவன், ரெண்டாவது அவருடைய வார்த்தை இல்லையா. அதனாலதான் இந்த 18வது வசனம் முடியும் போது சொல்லுது, எவ்வளவேனும் பொய்யுறியாத தேவன் அந்த ரெண்டு காரியங்களை சாட்சியாக வைத்து சில விஷயங்களை செய்தார். இந்த 19 வாசிங்க இப்ப அதுல.
அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்ம நங்கூரமாயிருக்கிறது.
அந்த நம்பிக்கை நமக்கு என்ன செய்ய தெரியுமா, உறுதியை கொடுக்குது. எது? தேவனுடைய தேவனும் தேவனுடைய வார்த்தையும் இல்லையா. அதைத்தான் ஆபிரகாம் பற்றி கொண்டு இந்த 11வது அதிகாரத்தில் ஒரு வசனம், ஒரு சம்பவம், அந்த சம்பவத்தை, அந்த பழைய சம்பவத்தை 11வது அதிகாரத்தில் சொல்லுகிறார்கள் பாருங்க. 11வது அதிகாரம் எபிரேயர்ல 17-19 வரைக்கும் பாருங்க. இதுல
மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்படுகிற போது ஈசாக்கை பலியாக ஒப்புக் கொடுத்தான். ஈசாயின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடே சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்பத்தேவன் வல்லவராயிருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே போரானவனே பலியாக ஒப்புக் கொடுத்தான். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக் கொண்டான்.
ஹல்லேலூயா. பாருங்க, ஈசாக்கை தகன பலியாக கேட்ட பொழுது எந்த தயக்கமும் இல்லாமல் ஆபிரகாம் அந்த பலிக்கு முன் வந்ததுக்கு உள்ள ஒரே ஒரு காரணம் இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நல்லா பாருங்க, மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்புக் கொடுத்தான். ஈசாக்கினிடத்தில் அவன் எதனால ஒப்புக் கொடுத்தான் தெரியுமா? அவன் எதை நம்பினான் தெரியுமா? அதுதான் இப்ப சொல்லப்படுது. மேலும் அதாவது 18வது, ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோட சொல்லப்பட்டிருந்தது. சொல்லப்பட்ட வார்த்தையை அவன் நம்பினான். அந்த வார்த்தையை சொன்னவரை அவன் நம்பினான். வேற யாரையும் நம்பி அவன் பிள்ளையை கொடுக்க போவையில்லைங்க. சொல்லப்பட்ட வார்த்தை, சொல்லப்பட்டவர் ால் ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லியிருக்கிறது. குறைஞ்சது ஈசாக்கு ஒரு பிள்ளையாவது பிறந்திருக்கணும் ஈசாக்க பலியா கொடுக்கறதா இருந்தா. ஆனா 19வது வசனம் அங்கால் அப்படியே சொல்லுது, இல்ல 18லயே சொல்லுது, இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை பெற்றவன். தயவு செய்து உங்களுடைய வாக்கு தத்தங்களை ஒருக்கா நீங்க எடுத்து கொஞ்சம் யோசிச்சு பார்க்கறது நல்லது. உங்களுக்கு எல்லாம் கிடைத்திருக்கிற அந்த வாக்கு தத்தங்களை நீங்க என்ன ஆல்பம் மாதிரி போட்டு வச்சுக்கிறீங்களோ அல்லது எங்கேயாவது கவர்ல போட்டு வச்சுக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் உங்களுடைய வாக்கு தத்தங்களை தயவு செய்து நீங்க நினைவு கூறுங்க. இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை பெற்றவன் அவன் என்ன நினைக்கிறான் தெரியுமா? மரித்தோரிலிருந்தும் எழுப்ப வல்லவர் என்று எண்ணி அவனுடைய நம்பிக்கை தேவன் மேல எவ்வளவா இருக்குன்னு கவனிங்க. அவனுக்கு போதிக்கிறதுக்கு சபைகள் கிடையாது. அந்த நாட்கள்ல வாசிக்கிறதுக்கு வேத வசனம் கிடையாது. அவனுடைய நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவனுக்கு தீர்க்க தரிசிகள் கிடையாது. அவனை யாராவது வந்து அவனை வழி நடத்ததும் இல்லை. தேவனோ அவனோட சிநேகிதனாய் பேசினார். தேவன் சொன்னதை அவன் நம்பினான். அதனாலதான் பின்னுக்கு ஒரு இடத்துல வருது வசனம், ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அவர் அவனுக்கு அதை நீதியாக எண்ணினார் என்று சொல்லி. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்களை இல்லையா நீங்கள் விளங்கிக் கொண்டீர்களானால் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம் என்ன? அது மாறாத வாக்கு தத்தம். கொடுத்தவர் யார்? அவர் மாறாத தேவன். அந்த வாக்கை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நடப்பிக்க வல்லவர் என்று நினைத்து தான் நீங்க கொடுக்க வேணும். இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்தல் ஒன்று கேட்டா நீங்க 1000 சாக்கு சொல்ல முடியாது இல்லையா. இதைத்தான் நான் சொன்னேன், கொடுக்கிறது ஆண்டவர் கேட்கிற விரும்புகிற பலியை நல்லவள அவனை அனுப்பிட்டான். இல்லாட்டி அவன் சொல்லிப்பான், இஸ்மையில வேணுமெண்டா தாரன் ஆண்டவர், அவன் கொஞ்சம் குழப்படி இருந்து குடும்ப பேரை கொஞ்சம் கெடுக்கிறான் வேண்டாம், அவனை திரட்டான். நல்லவள அவனே இல்லை, இருந்திருந்தா இங்க வா நீ இருந்து ஒரு பெரிய குடும்ப பேரே கெடுக்கிறவான்னு பிடிச்சி உண்டு கொடுத்துருப்பார். பாருங்க எவ்வளவு தூரத்துக்கு யாரோடையுமே கலந்து ஆலோசிக்கல, சாராளுட்டு சொல்லவே இல்லை, எந்தவித டிஸ்கஷனும் கிடையாது. வருகிற ஊழியக்காரர்கள் கூட தெரியாது அவர் என்னதுக்காக போய்கொண்டிருக்கிறார் சொல்லி, மகனுக்கு கூட சொல்ல இல்லை. எவ்வளவு நம்பிக்கை! ஏன் தெரியுமா? அந்த நம்பிக்கை, உறுதி, திரைக்குள்ளாக போகிற ஆத்ம நங்கூரம் என்கிற அந்த உறுதி. சும்மா விசுவாசிக்கிறேன் விசுவாசிக்கிறேன் சொல்றது ஒண்ணும் இல்லை. விசுவாசிக்கிறேன் என்பதை இப்படிப்பட்ட பலி கொடுக்கிற நேரத்தில் தான் காண்பிக்க வேண்டும். சில பேர் விசுவாசம் பண்ண சொல்றது எப்படி இருக்கு தெரியுமா? அந்த இரவுல போய்க்க தனியா போய்க்க விசில் அடிச்சு கொண்டு போயிடும் தெரியுமா? எனக்கு பயம் இல்லை, எனக்கு பயம் இல்லைன்னு மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கு சில பேர்த்த. விசுவாசிக்கிறோம் விசுவாசிக்கிறவன்றது வெறும் எனக்கு என்று சொல்ற மாதிரி இருக்க ஒழிய உள்ளுக்குள்ள நிறைய பயம் இருக்குது. பாருங்க, வாக்கு தத்தம் பண்ணவர் யார் என்று அறிந்திருக்கிறார். அவர் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டது என்ன அதுல கவனமா இருக்கிறார். உங்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட அந்த வசனங்கள்ல நீங்க எவ்வளவு கவனமா இருக்கிறீங்க, அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறத கவனிங்க. ஈசாக்கின் இடத்துல உன் சந்ததி விளங்கும். அவனுக்கு தெரியும் இவர் கடைசி வரைக்கும் கொல்லவும் மாட்டான், அப்படி கொண்டாலும் கொண்டாலும் அவனை திருப்பி எழுப்பி எனக்கு அவர் தர வல்லவர் என்று அவன் நம்பினான். எவ்வளவு தெளிவா போறான்னு பாருங்க. அதனாலதான் அவன் விடிய காலம்ல எழும்பி சேணம் வச்சு ஒரு 3 நாள் பிரயாணம் பண்ணி நான் ஸ்டாப்பா போய் கொண்டிருக்கிறான். யோசிச்சு பாருங்க எவ்வளவு தெளிவு, எவ்வளவு நம்பிக்கை. திரும்பி ஊழியக்காரருக்கு என்ன சொல்லி போனான், நானும் என் பிள்ளையாண்டானும் போய் தொழுது கொண்டு திரும்பி வருவோம் என்றான். இதுதான் விசுவாச அறிக்கை. ஏனென்றால் அவனிடத்திலே ஒரு தெளிவு இருந்தது. அதைத்தான் நாங்கள் முதல் வாட்சிய வசனத்திலே அந்த 1 கொரிந்தியர்ல அந்த 3வது வசனம் துவங்குகிற விதமே பாருங்க. அதுல திருப்பிப்பாங்க 1 கொரிந்தியர் 1:15 3வது.
நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து.
பாருங்க என்னத்துக்காக மரித்தார்? என்னத்தின்படி மரித்தார்? வேத வாக்கியங்களின்படி. எங்களுடைய பாவங்களுக்காக என்றாலும் வேத வாக்கியங்களின்படி அல்லாமல் அவர் மரிக்கவில்லை. விளங்குதா? ஆண்டவருக்கென்று நாங்கள் செய்கிற காரியங்கள் தேவனுடைய சத்தியத்தின்படி நாங்கள் செய்ய வேண்டும். அது முடியக்க எப்படி முடியுது என்று பாருங்க. அதே 4வது வாசிங்க.
அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3வது நாளில் உயிர்த்தெழுந்து.
இப்ப எதன்படி உயிர்த்தெழுகிறார்? அதே வேத வாக்கியங்களின்படி. பாருங்க, கிறிஸ்துவனுடைய ஒப்பு கொடுத்தலும் வேத வாக்கியங்களின்படிதான் இருக்கிறது. கிறிஸ்து எழுந்திருக்குதலும் வேத வாக்கியங்களின்படிதான் இருக்கிறது. சரியா? ஆக நாங்கள் எதை ஆண்டவருக்கு செய்தாலும் செய்யாவிட்டாலும் இல்லையா, எல்லாமே வேத வசனத்துக்கு ஏற்றபடிதான் இருக்க வேண்டும். அது அதுலேதான் ஆண்டவருடைய நீதி விளங்கும் இல்லைங்களா? கவனிங்க. அதனால சொல்றேன், நான் சில வழியில் சில விஷயங்கள் சொல்லும்போது எந்த நேரத்தில் எது செய்ய வேணுமோ நாங்கள் அதை அந்த நேரத்தில் தான் செய்ய வேண்டும். அதை 2 நாள் கழித்து செய்தாலும் தவறு, 1 கிழமை கழித்து செய்தாலும் தவறு தான் இல்லையா? எனக்கு அந்த பேர் தெரியாது. ஒரு ஊழியக்காரன் அவருடைய சாட்சியில ஒரு முறை சொல்லியிருந்தார். ஒரு நிறைய கூட்டங்களுக்கு போய் சுவிசேஷங்கள்லாம் அறிவிச்சுட்டு வந்து அவர் ஒரு ஹோட்டலில் வந்து தங்கினாராம். தங்கி படுக்க போறதுக்கு முதல்ல ஜபம் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஜபம் பண்ணிட்டு அவ்வளவு டயர்டா இருந்தார். அவர் டயர்டா இருந்தா அவர் பண்ணிட்டு படுக்க சொல்லி அவர் இருக்கும்போது ஆண்டவர் அவரோட பேசும்போது சொன்னாராம், நீ எழும்பி வெளியில போய் உன்னுடைய ரூம்ல இருந்து உங்களை ஒரு 2 ரூம்ல தள்ளி அங்கே ஒருத்தி இருக்கிறாள், அவளுக்காக போய் ஜெபம் பண்ணுன்னு சொல்லி. இவர் சொன்னாராம், ஆண்டவரே இப்ப எனக்கு இயலாது, ரொம்ப டயர்டா இருக்கிறேன், இப்ப எனக்கு ஜெபிக்கிறதுக்கு மட்டும்தான் பெலன் இருக்குது, நீ நிக்கிறது கூட எனக்கு பெலன் இல்லை, நான் நாளை காலையில முதல் வேலையா அவளை போய் சந்திக்கிறேன்னு சொல்லி கால் இவரும் போய் படுத்துட்டார். காலையில எழும்பினா வெளியில வந்து பார்த்தா அங்க ஒரே கூட்டம். என்னன்னு பார்த்தா அந்த ரூம்ல இருந்த அந்த பொம்பளை செத்து போனான், தற்கொலை பண்ணி கொண்டு அவள் இறந்து போனாள். சோ அப்ப இவர் திரும்பி வந்து இவருக்கு உடனடியாகவே விஷயம் வழங்கி விட்டது. திரும்பி வந்து ஆண்டவரிடத்திலே போராடி மன்னித்தார். மன்னிப்பு கேட்டார். ஆண்டவர் அவர் அவரோட பேசவே இல்லை. ஏனென்று சொல்லி சொன்னால், மரணத்துக்காக போராடுகின்ற ஒரு பெண்ணை மீட்கும்படிக்கு தேவன் அந்த இடத்திலே இவரை அனுப்ப சித்தமானார். அவருடைய சரீரத்தினுடைய, அவர் ஊழியம் செய்யாதவர் இல்லை, அவர் நல்ல ஊழியம் செய்தவர் தான், ஆண்டவருக்கென்று தியாகங்களை செய்தவர் தான். பிரச்சனை என்ன தெரியுங்களா? தேவன் எப்பொழுது என்னிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை எனக்கு விளங்கிக் கொள்ற அந்த அறிவு குறைச்சல் இல்லைங்களா? நான் இவ்வளவு செய்தனே, இப்பவும் செய்யணுமா? நான் தான் செய்யணுமா? அதான் மோசே சொன்னாரே, நீர் அனுப்ப சித்தமாயிருக்கிற யாரையாவது அனுப்பும். அவர் சித்தமாயிருக்கிறபடினால்தான் மோசையை கூப்பிட்டு விசில் அடிச்சு வச்சு கூப்பிட்டு காய்ச்சி கொண்டிருக்கிறாரு. அவர் வேற சேகஸ் காட்டுறதுக்கு அவருக்கு மோபாப்புக்கு அவர் வர வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்கிறேன். அதுக்கு அங்க எகிப்திலேயே போய் இருக்கிற யாரோ ஒரு இஷ்டவேன் கூப்பிட்டு ஆரோனையே கூப்பிட்டு இந்த அப்பா பேசி பார்ப்போம் சொல்லியிருக்கலாமே. அவருக்கு மோசேதான் வேண்டும். அதனாலதான் அவனாகவே தன்னிடத்தில் வரும்படிக்கு அவனுக்கு பயில் காட்டுகிறார். அக்கினி ஒன்று எரியுது, ரொம்ப நாளா எரியுது, அணைந்து போகாம எரியுது. மோசே நினைக்கிறார், என்ன எனக்கு தெரியாம அங்கேயா இருக்கிறது, போய் ஒருக்கா போய் பார்ப்போம். அவ்வளவு தூரத்துக்கு ஆண்டவர் அவரை அங்கே அழைத்து பேசுகிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இவர் செய்ய வேண்டியது அவசியமா இருக்கிறது. உங்களிடத்துல ஆண்டவர் கேட்கும் போது உமக்கு அனுப்ப சித்தமா இருக்கிற யாரையாவது அனுப்புமென்னு சொல்லாதீங்க. ஏன்னு சொல்லிச்சுன்னா, சில வேளையில அவர் உங்களை கொண்டுதான் அதை, அவருக்கு உங்களை விட்ட வேற யாரும் இல்லைன்ற அர்த்தம் இல்ல. இது அவருடைய சித்தம், இது அவருடைய விருப்பம், அவருடைய முன்னேற்பாடு, அவருடைய முன்குறிப்பு. நீங்க போகாவிட்டா காரியம் நடக்காதுன்னு இல்ல, ஆனால் அதற்குரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடையாது. அல்லேலூயா. பாராக்க போக சொன்னால், தெபோராள் போக சொல்லும் போது பாராக் என்ன சொல்லிச்சு, நீயும் வந்தாதான் நான் போவேன். தெபோராள் சொன்னால், பிரச்சனை இல்லை நான் வாரன், ஆனால் அதனுடைய மகிமை உனக்கு கிடையாது. விளங்குதுங்களா? ஏனென்றால் ஆண்டவர் உங்களிடத்தில் ஏதோ ஒன்றை எதிர்பார்க்கிறது மாத்திரமல்ல, அவர் என்ன செய்ய விரும்புகிறார் தெரியுமா, அவர் உங்களை மகிமைப்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. அவர் உங்களிடத்தில் ஏதோ ஒன்றை கேட்டு தனக்கு தேவை இருக்கிறதுக்காக கேட்கிறவர் அல்ல. அவர் உங்களிடத்திலே கேட்டு நீங்கள் அதை கொடுக்கும் போது அவர் உங்களுடைய பெயரை பெருமைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அவருக்கு ஈசாக்கு தேவையில்லைங்க, அவருக்கு ஈசாக்கு தேவையில்லை. அவர் சொன்னார், எனக்கு பசியா இருந்தா நான் உனக்கு சொல்லேன், பூமியில திரியிற மாடு மாடு எல்லாம் என்னுடையது, அடிச்சு சாப்பிட்டு போய்கொண்டே இருப்பேன். இன்றைக்கு ஈசாக்கை கொடுத்ததினால் ஆபிரகாமுக்குரிய பேர் புகழ் எவ்வளவுன்னு பாத்தீங்களா? தலைமுறை தலைமுறையாக பிறகும் இன்றை வரைக்கும் விசுவாசத்துக்கு ஆபிரகாம் என்று சொல்லி பேசப்படுகிற அந்த பெருமையை, அந்த மகிமையை தேவன் ஆபிரகாமுக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் கொடுக்கிறதுக்கு தயக்கம் உள்ளவர்களாக இருப்போமானால், அவர் கேட்கிறதை கொடுக்கிறதுக்கு நாங்கள் தயக்கம் உள்ளவராக இருப்போமானால், அந்த மகிமை எங்களுக்கு வராது. அவ்வளவுதான். அவர் போயிட்டு இருப்பார், அவருக்கு அதில் எந்தவித நஷ்டமும் கிடையாது. அவர் வந்து உங்களுக்கு தன்னுடைய குமாரனை கொண்டு உங்களுக்கு ஒரு வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கையை கொடுத்து கொண்டே இருக்கிறார். நீங்களும் நானும் தான் உணராம இருக்கிறோம். கொஞ்சம் வெளியில போய் பாருங்க, முடிஞ்ச ஆஸ்பத்திரி வழியை போய் பாருங்க, ஃப்ரீ டோஃப்ல போய் பாருங்க, பானோஃப் வழியை போய் பாருங்க. வருத்தக்காரர் எத்தனை பேர், மறித்து போனவர்கள் எத்தனை பேர், ஃப்ரீ டோஃப்ல போய் அந்த கல்லுகள் எழுதியிருக்கிற அந்த புறப்புகள் இறப்புகளுக்குரிய அந்த ஆண்டுகளை பாருங்க. எத்தனை வாழ வயதுல எத்தனை பேர் போயிட்டாங்கன்னு பாருங்க. பாலகர் எத்தனை பேர் போயிட்டாங்கன்னு பாருங்க. பானோஃப் வழியை அங்க பாருங்க. இந்த நாட்டு பிரஜை உங்களுக்கு இருக்கிற வசதி கூட அவனுங்களுக்கு இல்லை. தூங்குற தலை சாய்க்கிறதுக்கு ஒரு இடம் இல்லாம வந்து வெளியில வந்து படுத்துக்கொண்டிருக்கிறாங்க இல்லையா? இந்த குப்பை தொட்டி வழியே இருக்கிற அந்த ஃபண்ட் புளஷவும் அந்த டோஸவும் எடுத்து அதை கொடுத்து ஆகாரம் வாங்கி சாப்பிடுகிற அளவில் இருக்கிறாங்க. நானும் நீங்களும் இங்க வேலை செய்யாட்டும், எங்களுக்கு மூன்று நேரம் சாப்பாடு தரதுக்கு இந்த நாட்டினுடைய சட்டங்கள், இந்த நாட்டினுடைய அரசாங்கம் இருக்கிறது. விளங்கிக் கொள்ளுங்க. ஜெயமுள்ள வாழ்க்கை, விதைக்காததை அறுக்கிற வாழ்க்கை எங்களுக்கு தந்திருக்கீங்க. எத்தனை பேருக்கு இது விளங்குது, இதனுடைய அருமை விளங்குது? எனக்கு உங்களோட கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூட தெரியும் இந்த விஷயத்துல. என்ன நான் செய்யற வேலை அப்படி, அங்க நிறைய காரியங்கள் நான் அறிகிறேன். ஒரு மனுஷனுக்கு நீங்க கையில தர காசத்தான் நீங்க பாக்குறீங்க, உங்களை சுத்தி உங்களுக்காக செலவிடப்படுகிற செலவுகள் எவ்வளவு சொல்லி எனக்கு ஒரு லிஸ்டே தெரியும். எனக்கு கேட்டீங்கன்னு சொன்னா நீங்க பகீரன்றாயிரம். இந்த தேசம் உங்களுக்காக எவ்வளவு செய்து கொண்டிருக்கிறது, தன்னுடைய சொந்த மக்களை பகைத்துக் கொண்டு, தன்னுடைய சொந்த மக்களை பகைத்துக் கொண்டு. அதான் ஆண்டவர் சொன்னார், உனக்கு ஈடாக நான் சேபாவையும் எத்தியோப்பியாவையும் எகிப்தையும் கொடுத்தேன் என்று சொன்னார். உங்களுக்கு தெரியுமா, நீங்க ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றதுக்காக எத்தனை பேர் நஷ்டப்பட்டு போனார்கள் என்று தெரியுமா உங்களுக்கு? உணராத வாழ்க்கை நாங்கள் வாழக்கூடாது பிரியமானவர்களே. நான் நல்ல வாழ்க்கை அடைய வேண்டும் என்றதுக்காக அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்தது மாத்திரமல்ல, இந்த பூலோகத்திலே அங்க யாரோ ஒரு கொஞ்சம் பேர் நஷ்டப்பட்டும் போயிருக்க அவரால் அந்த விலையை கொடுத்திருக்கிறார் ஆண்டவர், எனக்காக உங்களுக்காக. ஏ, நானும் நீங்களும் எல்லாரையும் விட பெரிய நீதிமான் என்றதுனாலயா? இல்ல, அவர் எங்களை சிநேகித்தபடினாலே, அவருடைய அனாதி சிநேகம் எங்கள் மேல் இருந்தபடினாலே, அவருடைய பிரியம் எங்கள் மேல் இருந்தபடினாலே, எங்களுடைய கிரியைகளின் நிமித்தம் அல்ல, அவர் எங்கள் மீது அன்பு கூற அவருக்கு சித்தமானபடினாலே. நல்ல யோசிப்பு. அதான் வேதம் சொல்லுது, அவருடைய குமாரனை கொடுத்தவர் இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற காரியங்களை எல்லாம் கொடுக்காம இருப்பது எப்படி? அதனால நீங்க அதை கேட்டு அலையாதீங்க, அதை கேட்டு புலம்பாதீங்க, அது இல்லையன்னு சொல்லி கவலைப்படாதீங்க. தயவு செய்து அதை கொடுக்கிறதுக்கு அவர் பூரண சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஆனால் நீங்களும் நானும் சில கடமைகளை முடித்துத்தான் அவைகளை நாங்கள் பெற முடியும். ஒரு சிலவைகளை அவர் இலவசமாகவே கொடுத்தாலும் ஒரு சில ஆசீர்வாதங்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் என்று சொல்லி ஒன்று உண்டு. அதிலே ஒன்றுதான் இந்த உறுதி, ஆபிரகாமனுடைய உறுதி. அந்த உறுதியானது சொல்லப்பட்ட வாக்கை விசுவாசிக்கிறது, சொன்ன அந்த தேவனை விசுவாசிக்கிறது, பயமின்றி ஈசாக்கை கொண்டே பலியாகவே வைக்கிறார். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? இப்படிப்பட்ட பலிகளின் மேலே தேவன் பிரியமாயிருக்கிறார் என்று வேதம் சொல்லுது. ஏனென்றால் இதுல எனக்கு என்ன லாபம் இருக்கு, இதனால எனக்கு என்ன கிடைக்கும் என்று சொல்லி எந்தவித முன் யோசனையும் இல்லாமல் தேவனுக்கு இது பிரியம் என்கிற அந்த ஒரே நோக்கத்தோடு, தேவன் எதிர்பார்க்கிறார் இதைத்தான் என்ற அந்த ஒரே நோக்கத்தோடு அவரை பிரியப்படுத்தும்படிக்கு கொடுக்கிற பலிதான் பிரியமான பலி. விளங்குறீங்களா? அவரை பிரியப்படுத்தும்படிக்கு கொடுக்கிற பலி. அவருக்கு ஈசாக்கு வேணுமென்றதில்ல, ஈசாக்கு கேட்ட போது அந்த கொடுத்தாரே அந்த அந்த கேரக்டர், அந்த அந்த வேலைக்காக அதுதான் அவருக்கு பிரியமா இருந்தது. பாருங்க இரண்டாவது காரியம், இரண்டாவது காரியம் அசையாமல். இந்த ஒன்று குறிந்தியில் சொல்லப்படுகிறது, முதலாவது காரியம் உறுதி, இரண்டாவது காரியம் அசையாதவர்களாயும். உறுதிப்பட்டவர்கள்தான் அசையாதவர்களாக இருப்பார்கள், உறுதிப்படாதவர்கள் அசைவார்கள். இல்லையா? தமிழில் ஒரு பழமொழி இருக்கு, அடிக்கு மேல அடி அடிச்சா அம்மியின் நகரம்னு சொல்லி. சின்ன பிள்ளைகள் கேட்டு தெரிஞ்சு கொள்ளுங்க, அம்மி என்றா என்னண்டு, மம்மி இல்ல அம்மி. அப்புறம் மம்மிக்கு போய் அடிக்கிறது இல்லை, கேட்டா சொல்ல மாட்டான்னு சொல்லி மம்மிக்கு அடிச்சு அடிச்சு நீங்க செய்யற மாதிரி செய்யக்கூடாது. அடிக்கு மேல அடி அடிச்சா அம்மியின் நகரம்னு சொல்லி, முதல் அடியில நகராட்டிலும் ரெண்டாவது அடி, மூன்றாவது அடி, நாலாவது அடி, அஞ்சாவது அடி வரைக்கும் கொஞ்சம் ஆட்டம் காணும். அது அப்ப தெரிஞ்சும் சரி, அஞ்சாவது அடிக்கு ஆட்டம் காணுதா, அங்காள் இன்னொரு அஞ்சு அடி அடிச்சா இன்னும் கொஞ்சம் இருக்கிற இடத்தை விட்டு இது போயிருமென்னு சொல்லி. அசையாதவர்களாக, ரெண்டும் ஒன்றுதானே சொல்லாதீங்க. உறுதி என்றது அசையாமல் இருக்கிறதனுடைய முன்பகுதி இல்லைங்களா? தாய்வான்ல பூமி அதிர்ச்சி எல்லாம் அதிகமா இருக்குன்னு சொல்லி அங்க வேற மாதிரியான கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்ப கீழே எல்லாம் வேற மாதிரியான கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ஃபண்டாமெண்ட்ல வேற, அது கொஞ்சம் இப்படி ஆடிட்டு கூட நிக்கிற மாதிரி எல்லாம் பண்ணி வச்சுக்கிறாங்க. அந்த பெரிய அந்த அந்த டைப்பேல இருக்கிற அந்த பெரிய பில்டிங்ல மேல ஒரு பெரிய ஒரு இரும்பு கூகுள் உண்ட அப்படியே தொங்க விட்டுக்கிறாங்க. அது அந்த மணிக்கூடு தொங்கும் மாதிரி, அது பூமி எவ்வளவுக்கு அதிர்வோ அதுக்கு மாதிரி அதுக்கு எதிர்ப்பக்கத்துக்கு சாஞ்சு அந்த பில்டிங் விழாதபடிக்கு அதை பேலன்ஸ் பண்ணிக்கொள்ளும். இவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்ச அறிவு. இதுக்கு மேல தேவைன்னா நீங்க விக்கிபீடியால போய் பார்த்துக்கொள்ளுங்க. தாய்வான்ல இருக்கிற அந்த பெரிய பில்டிங்ல, ஏனென்றால் அசைவுன்றது எவ்வளவு பெரிய பிரச்சனை வருதுன்றதை பொறுத்தான் இருக்குது. பூமி அதிர்ச்சின்னு வரும்போது கட்டிடங்களும் அசையத்தான் செய்யுது. அதுக்கேற்ற மாதிரி தான் சில இடங்கள்ல சில கட்டிடங்களை அவர்கள் கட்டுகிறார்கள். அதே மாதிரி எங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு உறுதிப்பட்டிருக்கிறோம்ன்றது எங்களுடைய பிரச்சனை எவ்வளவு பெரிய பிரச்சனைன்றதை பொறுத்தான் இருக்குது. இயேசுவின் மேலே கை போட்ட உடனே 12 பேரும் எஸ்கேப், சரியா? அது வரைக்கும் வானத்தில் இருந்து அக்னி இறக்கட்டுமா, காதை வெட்டினது, இந்த கேஸ் எல்லாம் இருந்தது, சரியா? தலைவரையே பிடிச்ச உடனே அப்பதான் தெரிஞ்சது மற்றார்களுடைய உறுதி. துண்ட காணும் துணிய காணும்னு சொல்லி எல்லாரும் ஓடிட்டாங்க. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. எப்பவுமே சொல்லுவாங்க, ஒரு கேங்ல ஒரு பெரியவனா போய் முதல்ல அடிச்சிருவனுமா, என்ன அவனை அடிச்சா அவன் கேங் முழுக்க உடஞ்சதுன்னு சொல்லி. ஏன் தலை அந்த மேய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறடிக்க, என்ன எல்லாரும் அவரைத்தான் ஓரியன்டியரும் பண்ணி இருக்கணும், அவர் தான் பெரியவர், அவர் தான் பெரிய காரியம். அந்த பேதர் சொன்னான், இது உமக்கு நடக்காது, ஏன்னா நீர் அவ்வளவு பெரிய காரியங்கள் எல்லாம் செய்ய வல்லவர். பேதர் முழுக்க கான்சென்ட்ரேட் பண்ணி இருக்கிறது யார? இயேசுவ. நல்லது, இயேசுவை பிடிப்பாங்களேன்னு அவருக்கு தெரியாது. பிடிச்ச உடனே பேதர் பார்த்தா என்னுடைய நம்பிக்கை முழுக்க ஓடிட்டுதுன்னு சொல்லி விட்டு ஓடிட்டார். ஒரு தரம் அவரோட இருக்கையில் அதனால ஆண்டவர் சொன்னார், நீங்கள் எல்லாரும் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும், ஆனாலும் நான் தனித்திரேன், ஏனென்றால் பிதா என்னோடு இருக்கிறார். பாருங்க, இயேசு கிறிஸ்துவனுடைய நம்பிக்கை எங்க இருக்கு தெரியுமா? பிதாவினிடத்தில் இருக்குது. ஹல்லேலூயா. அவருக்கு தெரியும், பிதா கொடுத்த அதே சீஷர்கள் தான், பிதாவால முன்குறிக்கப்பட்ட அதே அப்போஸ்தலர்கள் தான், ஆனா இவங்களும் ஒரு நாள் ஓடிடுவாங்கன்னு அவருக்கு தெரியும். நல்ல வேளை அவர் அவங்க மேல நம்பிக்கை வைக்கல, அதனால அவருக்கு அது வேதனையும் கொடுக்கல. அவர் இதை எதிர்பார்த்திருந்ததுதான். உறுதிப்பட்டவர்கள், உறுதி உள்ளவர்கள் அசையாமல் இருக்கிறார்கள். ஒரு வசனத்தை வாசிங்க என்னோட கூட, ரூத் புஸ்தகத்திலே முதலாவது அதிகாரத்திலே 16வது வசனம், ரூத் 1:16.
அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம், நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன்.
ஹல்லேலூயா. பாருங்க எவ்வளவு தெளிவாக இந்த ரூத் இருக்கிறார்ன்னு சொல்லி கவனிங்க. நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம், அந்த மாதிரியான கதைகளை தன்னுடைய காதுகளிலே விழுகிறதை கூட அவள் தவிர்க்கிறாள். உறுதிப்பட்டவர்கள் அசையாமல் இருக்கிறதுக்கு ஒரு நல்ல அறிகுறி என்ன தெரியுமா? வீண் பேச்சுக்களை வாங்கிக் கொள்றதில்லை. விளங்குங்களா என்ன சொல்றது? வீண் பேச்சுக்களை அவர்கள் தங்கள் செவிகளிலே வாங்கிக் கொள்ளுகிறதில்லை. அதுதான் வேதம் பிரிக்க சொல்லுது, ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கத்தை கெடுக்கும். அதை அவள் அறிந்திருந்தாலோ என்னவோ, பார்த்தால் இந்த மாதிரியான யோசனைகளை என் காதலை உள்வாங்கிக் கொண்டால் என்னுடைய மனம் மாறிவிடுமோ என்ன தெரியாது, அதனால கேட்கவே வேண்டாம், இதை பற்றி நீ இனிமே பேசவே வேண்டாம், வேற ஏதாவது பேசு, இது மட்டும் வேண்டாம். ரெண்டாவது அவள் சொல்றாள், நீர் போகும் இடத்துக்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் என்று சொல்றதுக்கு இவங்க என்ன உயர்ந்த ஆக்கலா? ரூத் என்ன உயர்ந்த கோத்திரமா? அப்ப சபிக்கப்பட்ட ஒரு கோத்திரம், சபிக்கப்பட்ட ஒரு கோத்திரம் வந்து சொல்ல முடியாது உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் என்று. அவன் கல்லறிஞ்சே கொண்டுருவாங்க, அந்த அந்த ஒரு வார்த்தைக்கே அவன் கல்லறிஞ்சு கொண்டுருவாங்க. ரெண்டாவது சொல்றா, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். இப்ப நகோமிக்கு பெரிய விசுவாசம் இருந்தாலும் பரவாயில்ல. நகோமி என்றா என்னண்ட தெரியுமா, என்ன அர்த்தம்னு தெரியுமா? யாராவது பிள்ளைகளை பேர் வச்சிருந்த போறீங்க, தெரியாம வச்சிடாதீங்க. சந்தோஷம் அல்லது இன்பம் என்று பேர். நகோமி என்றா என்ன அர்த்தம்? சந்தோஷம் அல்லது இன்பம் என்று அர்த்தம். ரூத் என்றா சிநேகிதி என்று சொல்லி அர்த்தம். அதான் நகோமியை பிறகு திரும்பி ஊருக்கு வரும்போது அவள் சொல்ல, நீங்க ஏன் நகோமி என்று சொல்றீங்க? கர்த்தர் என்னை இவ்வளவு தூரம் என்னை ஒடுக்கி விட்டாரே, என்ன நீங்க மாறாளன்னு கூப்பிடுங்க. மாறாளண்டா அது உங்களுக்கு தெரியும், காசப் என்ன உங்களுக்கு கூடவே இருக்கே, அது நாங்க வீட்டில் நிறைய வச்சுக்கிறோமே, கபட் கபட்டா வச்சிருக்கிறோமே, கசப் உங்களுக்கு வேண்டாம், நான் கொஞ்சம் தாரம். மாறாள் நல்லவைகளை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, முடிஞ்ச வரைக்கும் அது இன்னும் நல்லது, நல்ல விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அப்ப நகோமி என்றா என்ன? இன்பம். ரூத் என்றா என்ன? சிநேகிதி. சோ பேர்களை கொஞ்சம் அர்த்தமா வைக்க பழகி கொள்ள வேணும். அந்த நாட்கள்ல இருந்தது சொல்லி சொல்லி வச்சாங்க, இந்த நாட்கள்ல 4-5 தமிழ் எழுத்தை சேர்த்து ஒண்டா வச்சு அதை தமிழ் பேருன்றாங்க. எனக்கு என்ன விளங்கல், அதுக்கு என்ன அர்த்தம் உண்டு? இஷ்யன்ன்றாங்க, அஷ்யன்ன்றாங்க, உஷ்யன்றாங்க, ஏதோ தமிழ் எடுத்து வர்ற அப்படின்னால நானும் தமிழ் நினைச்சிட்டு இருக்கிறேன். அர்த்தம் கேட்டா அவங்களுக்கும் தெரியும், வைக்கிறவங்களுக்கும் தெரியாது, அதை பெற்றவனுக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். அந்தபடினால ஏனென்றால் வாழ்க்கை அர்த்தம் உள்ளது, சரியா? பூமியிலேயே காலாகாலம் வாழாவிட்டாலும் ஆண்டவர் தெரிஞ்சுதானே மனுஷனை இங்க உண்டாக்கினா, அப்ப இதுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது இல்லைங்களா? அந்தபடினால அர்த்தம் இல்லாத காரியத்தை நாங்கள் செய்யக்கூடாது. சோ இப்ப அவளுடைய அசையாத அவளுக்குள்ள இருக்கிற உறுதியினுடைய பூரண வடிவம் தான் எப்படி இருக்கு தெரியுமா? அவள் அசையாமல் இருக்கிறாள், அவள் ஒரு முடிவெடுத்து விட்டாள், அவளுடைய மைத்துனியோ சகோதரி அவள் திரும்பி ஊருக்கு போய்விட்டாள், அவளுடைய தேவர்களை தேடி போய்விட்டாள். ஆனா இவளுக்குள்ள ஒரு அசையாத ஒரு நம்பிக்கை, ஒரு உறுதி ஒன்று இருக்குது. அது இவள் எடுத்த முடிவை விட்டு இவளை அசைக்க மாட்டாமல் இருக்கிறது. அவள் சொல்றாள், நீ எங்க போறீரோ அங்கு நான் வாறேன். அவள் முன்ன பின்ன இஸ்ரவேலுக்கு வந்தது கிடையாது, இஸ்ரவேல் ஜனங்களை கண்டது கிடையாது. கண்டதே நாலே நாலு பேர் தான், நவோமி, நவோமியுடைய புருஷன், தன்னுடைய கணவன், கணவனுடைய சகோதரன், நாலே நாலு இஸ்ரவேலர் தான். மூன்று பேர் மரித்து போனார்கள், இருக்கிறது ஒரே ஆள் நவோமி. அப்ப இப்படி ஒரு நவோமிக்கு கொடுத்த, இப்படி ஒரு வாழ்க்கையை கொடுத்த தேவனை அவள் தன்னுடைய தேவனாக ஏற்றுக்கொள்ளுகிற அளவுக்கு அவளுக்கு பக்குவம் இருந்தது. அல்லேலூயா. நகோமிக்கு இப்படிப்பட்ட இழப்புகளை கொடுத்து, இவளுக்கும் புருஷனை இழந்து போயிருக்கிற அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கொடுத்த தேவனை அவள் எப்படி சொல்லுகிறாள் தெரியுமா? உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன். இழப்புகளையே வாழ்க்கையிலே கண்ட, ஒதுக்கப்பட்ட ஒரு இனத்திலே இருக்கிறவளுக்கு ஒரு அசையாமை இருக்குமானால், கேட்டு கேட்டு பெற்றுக்கொள்ளுகிற எனக்கும் உங்களுக்கும் எவ்வளவு அசையாமை இருக்க வேண்டும். நல்லா கொஞ்சம் யோசிப்பாம். நாங்க எங்களையே கொஞ்சம் கேள்வியில வைப்போம். இதுல எப்பவுமே இழப்புகளையே பார்த்து, இழப்புகளையே வாழ்க்கையாய் கண்டு, இளம் விதவையாய் போய் இல்லையா, ஒதுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில இப்ப பழையபடி அகதியாக போகிறாள். இஸ்ரவேலுக்கு இவளுடைய போக்கு எப்படி இருக்கு தெரியுமா? அகதி என்ற நிலைமையில போகிறாள். அப்படி அவள் அகதியாக போகும்போது கூட அவள் என்ன சொல்கிறாள் தெரியுமா? என்னுடைய தேவர்களை கொண்டு போவோம்னு சொல்லல, உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன். உன்னுடைய ஜனம் என்னை வெறுக்கப் போகிறார்கள், உன்னுடைய ஜனம் என்னை மோவாப் என்று அடிமையாக நடத்தப் போகிறார்கள், ஆனாலும் உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம். இதை நீங்களும் நானும் எங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு அதிகமாக நாங்கள் நடைபடுத்த வேண்டும். ஏனென்றால் தேவன் கிறிஸ்துவுக்குள்ளாலே எங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. அவளுக்கு கிறிஸ்துவை தெரியாது. நல்லா விளங்கிக்கொள்ளுங்க, அவளுக்கு கிறிஸ்துவை தெரியாது. அவளுக்கு கிறிஸ்துவை பற்றி அங்கு அறிவிக்கப்படவில்லை, அப்பொழுது அங்கே கிறிஸ்து உண்டாகவில்லை. ஆனால் அவளுக்கு இருந்த அந்த விசுவாசத்தை பாருங்க, அந்த விசுவாசத்தினுடைய உறுதியை பாருங்க. அப்ப அவளுக்கு அப்படி இருக்கும்போது கிறிஸ்துவை அறிந்த எங்களுக்கு, எங்களுக்காக பலியாயிருக்கிறார் ஒருவர், தன்னுடைய ரத்தத்தையும் சரீரத்தையும் விலையாக கொடுத்திருக்கிறார் ஒருவர், அப்படிப்பட்ட ஒருவரை தெரிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிற எங்களுக்குள்ளே எப்படிப்பட்ட அசையாமை வேண்டும்! என்ன எப்படிப்பட்ட செய்தியும் என்னை அசைப்பதில்லை. மனுஷர்களுக்குள்ளே நடக்கிற காரியங்கள் தேவன் மேலே வைக்கிற என்னுடைய நம்பிக்கையை அசைப்பதே இல்லை. அல்லேலூயா. உங்களுக்கும் அப்படி இருக்கிறதா? அல்லேலூயா. மனுஷர்களுக்குள்ளே எப்படியாவது நடந்துட்டு போகட்டும், மனுஷர்கள் எப்படியும் நடந்துட்டு போகட்டும், உலகத்தில் என்னவும் அநியாயங்கள் நடக்கட்டும், ஆனால் நான் தேவனை கொண்டிருக்கிற அந்த நம்பிக்கை இருக்கிறதே, நான் தேவனை பற்றிக்கிற அந்த நம்பிக்கை இருக்கிறதே, அவர் என்னை இந்த தேசத்திலே வைத்திருக்கிறதுக்காக அல்ல. சரியா? தேவன் எந்த தேசத்திலே எங்களை வைத்திருந்தாலும் சரி, ரூத் சொன்னாள், நான் நம்முடைய தேசத்துக்கு வருகிறேன், மோவாப்பிலையாவது அவளுக்கு கொஞ்சம் மரியாதை இருந்திருக்கும் நினைக்கிறேன். அவள் மோவாப்பியரா இருந்தபடினால அந்த தேசத்துக்காரி. இப்ப மோவாப்பியரை இழிவாக பார்க்கிற இஸ்ரவேல் தேசத்துக்கு போக போறாள். அப்ப எவ்வளவு கஷ்டம் யோசிச்சு பாருங்க. பாருங்க, அவளை வயல்ல அறிவு அரிக்கிற அந்த வேலைக்கு கூட அவளை விட இல்ல. என்னத்துக்கு விட்டுருக்காங்க? சிந்துகிற நெல் மணிகளை பொறுக்குகிற ஒரு பிச்சைக்காரியாகத்தான் அவள் அங்கே இருந்தாள். ஆனா அவளுக்குள்ள இருந்த அந்த விசுவாசம், அந்த விசுவாசத்தினுடைய அசைக்க முடியாத அந்த நம்பிக்கை, அந்த அறிக்கை, அதுதான் அவளை தேவனுடைய சரித்திரத்திலே இடம்பெற வைக்கிறது. விளங்குதுங்களா? நீங்க கர்த்தருடைய சரித்திரத்திலே இடம்பெற வேண்டுமானால் இல்லையா, நீங்க உங்களுடைய உறுதியிலே நீங்கள் அசையாமல் இருக்க வேண்டும். அது உங்களுடைய சூழ்நிலை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. இப்ப அவள் சொன்ன உடனே அவளை தூக்கிட்டு அங்கே ஒரு மாளிகையில வைக்கல. அவள் எவ்வளவு காலம் அந்த தோட்டத்திலே வேலை செய்தாலோ எனக்கு தெரியாது, எத்தனை வருஷங்களோ எனக்கு தெரியாது. அந்த போவாசோட அந்த திருமணம் நடக்கிறதுக்குள்ள எத்தனை ஆண்டுகள் போனதோ எங்களுக்கு தெரியாது. ஆனால் அவளுடைய உத்தம குணத்தை அவன் அறிகிற அளவுக்கு இருந்தது இல்லையா. அவள் நடிக்கல, அவள் வாழ்ந்து காட்டினாள். துன்பத்திலும் அவள் தன்னுடைய மாமியாரை கைவிடாதபடிக்கு அவளை பற்றி கொண்டாள், அவளுக்கு ஆதரவா இருந்தாள், அவளுக்கு ஒரு வாரிசையும் பெற்றுக் கொடுக்கிறாள். வழங்குதுங்களா? போவாஸ் போவாஸ் என்ன அர்த்தம்? போவாஸ் இல்ல, போவாஸ் ரெண்டையும் பிரிக்க கூடாது. போவாஸ் என்றால் அவரிடத்தில் சேருகிறேன் என்ற அர்த்தம். நீங்கள் கர்த்தரிடத்திலே சேரும்போது, போவாசுக்கும் ரூத்துக்கும் பிறந்த பிள்ளைக்கு என்ன பேர்? ஓபேட். ஓபேட் என்ன அர்த்தம்? ஊழியக்காரன், அடிமை என்ற அர்த்தம். பாருங்க, கர்த்தரிடத்திலே சேரும்போது கர்த்தருக்கென்று ஒரு சந்ததியை உருவாக்குகிற ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரனை பெறுகிறாள். அவனுடைய வாழ்க்கை எவ்வளவு தூரத்துக்கு உயர்த்தப்படுது என்று பாருங்க. நீங்க தேவனுடைய வார்த்தையிலும் அதை சொன்ன தேவனிடத்திலும் உறுதியாயிருந்து அவருடைய அந்த வார்த்தையிலே அசையாமல் இருப்பீர்களானால் அவருடைய ஜனங்களாய் நீங்கள் மாற்றப்படுவீர்கள். அவருடைய நாமத்திலே விசுவாசம் வைக்கிறவர்கள் எவர்களோ அத்தனை பேர்களும் தம்முடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது இல்லைங்களா? விசுவாசம் என்றது என்ன தெரியுமா? இப்படிப்பட்ட காரியங்கள் தான். விசுவாசம் என்றது ஏதோ ஒன்றல்ல, உறுதியும். அந்த உறுதிக்குள்ளாகலே உண்டாகிற அசைவில்லாத தன்மையும் விசுவாசத்தினுடைய அடையாளங்களாக இருக்கிறது. அப்பொழுதுதான் நாங்கள் அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய அதிகாரம் உள்ளவர்களாக இருக்கிறோம். நன்றா கவனிங்க, பரலோகத்துக்கு நானும் நீங்களும் பிள்ளைகளாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிதாவினுடைய பிள்ளைகளாக அழைக்கப்பட்டிருக்கோம், தேவதூதர்களாக அல்ல இல்லைங்களா? தம்முடைய குமாரனுக்கு ஏற்றபடி, நல்லா கவனிங்க, இயேசுவினுடைய சகோதரர்களாய் அப்பா பிதாவே என்று சொல்லி கூப்பிட பண்ணுகிற புத்திர சிவிகார ஆவியை தந்து என்னையும் உங்களையும் அவர் பரலோகத்துக்கு எப்படி அழைக்கிறார் தெரியுமா? ஒரு தேவதூதனாய், ஒரு கேருபின் சேராபினா அல்ல, மாறாக தம்முடைய பிள்ளைகளாகவே அழைக்கிறார். ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கையில தான் நாங்க அங்க போறோம். பரலோகத்துக்கு போற ஏன் போறீங்கன்னு கேட்டா, பரலோகத்துக்கு எதுக்கு போறீங்கன்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவாங்கன்னு தெரியல. அநேக கிறிஸ்தவர்கள் இன்றைக்கும் வேற விதமா யோசிக்க கூடும். அங்க சாவே கிடையாது, அங்க பசிக்காதாம், அங்க கண்ணீர் விட மாட்டோமாம், அங்க இருக்கிற ரோட் எல்லாம் தங்க மரத்துல இருக்குமாம், மரம் எல்லாம் தங்க மரத்துல இருக்க, தங்க பழங்கள் இருக்குமாம். பசிக்காதுன்னா அப்புறம் தங்க பழங்கள் இருந்தேன்னா இல்லாட்டி என்ன? ஒரு தங்க பழத்தை எடுத்து வாயில போட்டு பாருங்க, இருக்கா முதல்ல பல்லு போயிடும், அப்புறம் அதுக்கு பிறகு குடலும் போயிடும். அதனால ஒரு பிரயோசனமும் இல்லை. எதுக்கு பரலோகத்துக்கு போறீங்க? அங்கே தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரே நமக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார். தவிப்பும் சஞ்சலமும் ஓடிப்போம். அப்படிப்பட்ட ஒரு சமாதானத்துக்காக, ஏன்னா அந்த சமாதானத்தை கொடுக்கிற தேவன் அங்கே இருக்கிறார் ஐயா. அவர் எங்களை கூப்பிடுகிறார் ஐயா. அதுக்காக தான் நாங்க அங்க போறோம். ரோட் தங்கத்தில் இருந்தானே எங்கே இருந்தானே, தேவர் எங்கே இருக்கிறாரோ அங்கெல்லாம் ரோட் தங்கமா தான் இருக்குது எங்களுக்கு. ஹல்லேலூயா. பாருங்க, ரூத் சொன்னதே, சங்கீத புஸ்தகம் 125 முதலாவது வசனத்தை வாசிங்க. கொள்ளு பேரனா, நான் நினைக்கிறேன் அவர் தான் எழுதியிருப்பாருன்னு நினைக்கிறேன். 125:1.
கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும், சீயோனின் பர்வதத்தை போல் இருப்பார்கள்.
ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவர்கள் இல்லைங்களா? கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றும் வாசிங்க.
கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும், சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள்.
என்றென்றைக்கும், அதாவது அந்த நிலைமையில எந்தவித மாற்றமும் இல்லை. என்றென்றைக்கும் அசையாமல் இருக்கிற சீயோன் பர்வதம், மாற்றமே இல்லை. இந்தியாவில இருந்து வர்றாங்களே கேட்டா தெரியும், இமயமேல கொஞ்சம் வளர்ந்துருக்குன்னு சொல்லுவாங்க. எடுக்கிற கொஞ்சம் இவ்வளவு வளர்ந்துருக்கான், அந்த பக்கம் கொஞ்சம் வளர்ந்துருக்கான் சொல்லுவாங்க. ஆப்பிரிக்காவில் இருக்கிற கிளிமஞ்சாரோ பாத்தீங்கன்னு சொன்னா, அங்க இருக்கிற மேல இருக்கிற பனிமண்டலங்கள் எல்லாம் குறைஞ்சு கொண்டே போகுது. கீழே இருந்து இப்ப அது பனிமண்டலம் மேல போய் கொண்டிருக்குது. இப்ப பனிமண்டலத்தை பாக்குறதுனால இப்ப பிளைட்ல தான் போகணும் போடுக்கு ஆப்பிரிக்கால. ஆக உருமாற்றங்கள் பர்வதங்களுக்கு கூட இருக்குது. ஆனால் சியோன் பர்வதம் கர்த்தருடைய பர்வதம். சியோன் பர்வதத்திலே கர்த்தர் இருக்கிறார். அப்ப கர்த்தருடைய பர்வதம் எவ்வளவுத்துக்கு அசைவில்லாததா இருக்கிறதோ அவ்வளவுத்துக்கு ஒப்பிடப்படுகிறதே கர்த்தரை நம்புகிறவர்களுடைய நிலைமையும். அசைய மாட்டார்கள். நல்லா கவனிங்க, அசைய மாட்டார்கள். எதனால? ஒரு வசனம் இருக்கு தெரியுமா, எசாயில இருக்கு, உம்மை நம்புகிறவர்கள் வாசிங்க, இருபத்தி ஆறு மூன்று.
உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர்.
ஹல்லேலூயா. பாருங்க, உம்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதையுடையவன், அசையாமல் இருக்கிறவனுக்கு அங்கே ஒரு சிலாக்கியம் ஒன்றை ஆண்டவர் வச்சிருக்கிறார். என்ன தெரியுமா? பூரண சமாதானம். ஏன் அவன் அவரை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறானாம்? வசனத்தின்படி சொல்லுங்க, என்னோட உம்மையே நம்பி இருக்கிறபடினால, உம்மையும் இல்ல உம்மையே நம்பி இருக்கிறபடினால, வேற யாரையும் சேர்த்ததுல நம்பல, ஒரு குரூப்பா இல்லையா, உம்மையும் காபிரியேலையும் மிகாவேலையும் மிச்ச தேவதூதர்களையும் சேர்த்து நம்பி இருக்கிறோம், ஒரு குரூப்பா இருக்கிறீங்களே, நல்லது. உமக்கு நேரம் இல்லாட்டிலும், உமக்கு கஷ்டமா இருந்தாலும், உமக்கு என்னோட கோபம் வந்தாலும் அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இல்லையான்னு சொல்லி. இப்படி நம்பி தான் இன்னொரு நம்பிக்கையில கோயிலுக்கும் மரத்துக்கும் கல்லுக்கும் வழிபாட்டு கொண்டு தெரியுறாங்க, அவர் விட்டா இவர் காப்பாத்துவாருன்னு சொல்லி. கவனிங்க, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். இந்த உறுதியான மனதை நான் ஆரம்பத்திலே சொன்னபடி அவருடைய வார்த்தையினாலும் அந்த வார்த்தையை சொன்னவரானாலும் உண்டாகிறது. அதனாலதான் அவர் சொன்னார், நான் உங்களுக்கு வெற்றி வாழ்க்கையை கொடுக்கிறேன், என்னுடைய மகனின் மூலமாய் கொடுக்கிறேன். ஏசு கிறிஸ்து யாரு? குமாரன். வேற யாரு? வேற பிதாவுக்கு மகன், மகனுக்கு பிதாவெல்லாம் திருப்பி திருப்பி என்னைய குழப்பாம அவர் வார்த்தை. ஹல்லேலூயா. பிதாவினிடத்தில் இருந்த வார்த்தை. அப்ப வெற்றியை எதுக்குள்ளால கொடுக்கிறாராம்? எனக்கு உங்களுக்கும். நீங்க அதை பிரேம் பண்ணி வீட்டில் தொங்க விடுறதுக்கு இல்லையா, அந்த வார்த்தையை கொண்டு நீங்கள் ஜெயமடுக்க வேண்டும் என்றுதான் தேவனுடைய சித்தம். அத வாக்கு தத்துமா உங்களோட கையில தந்திருக்கிறார். நீங்க ஏதோ கெஷங் காக்கும் சொல்லி நீங்க சொருவிட்டு திரியுறீங்க, நல்லது என்று வாங்கி வச்சு கொள்றீங்க. நீங்க சில பேர் இருக்கிறாங்க இல்லையா, பரிசுகள் கொடுத்தா வாங்கி போட்டுருவாங்க, அது என்னன்னே தெரியாது, அல்ல அதை எப்படி பாவிக்கிறேன்னே தெரியாது, அதனுடைய ஃபங்க்ஷன் தெரியாது. ஆரம்ப நாட்கள்ல யூரோப்புக்கு வந்த புதுசுல பிரான்ஸ்ல இருந்து ஒருத்தர் இலங்கைக்கு யாரோ போன இடத்துல ஒரு சாமான் கொடுத்திருக்கிறார். கொடுத்துட்டு ஒரு கடிதம் ஒன்று எழுதியிருக்கிறார் ஊருக்கு, அம்மா உருளைக்கிழங்கு சீவும் இயந்திரம் ஒன்று வாங்கி அனுப்பியிருக்கிறேன், சரியா, இன்னார் கொண்டு வருவாங்க, அவங்ககிட்ட போய் வாங்குன்னு சொல்லி. அந்த நாட்கள்ல இந்த ஹெண்டி இதெல்லாம் பெருசா இல்ல, அப்படின்னால டேட் எல்லாம் தெரிஞ்சு கொண்டு அவங்க எங்கேயோ இருந்து டாக்ஸியில போயிருக்கிறாங்க. அங்க போய் அவங்க இப்படி ஒரு சின்ன ஒரு கத்தி எடுத்து கொடுத்தாங்க, இதுதான் உருளைக்கிழங்கு சீவுற இயந்திரம் உங்களை மகன் கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லி. சரியா, என்னண்டே தெரியாம, சரியா, அதை எப்படி விவரிக்கிறது தெரியாம, அதனுடைய பாவனை என்னன்னு தெரியாம நானும் நீங்களும் இருக்கக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தை இது கருக்குள்ள பட்டியம் என்றதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிற எங்களுக்கு அது என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் எவ்வளவு தூரத்துக்கு வெற்றியை கொண்டு வருகிறது என்பதை நீங்களும் நானும் உணராதவர்களா இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அதுக்கு தேவை உறுதி, அசைவில்லாமை. அதை கொண்டுதான் நாங்கள் நடக்க முடியும், அதை கொண்டுதான் நாங்கள் ஜெயம் எடுக்க முடியும். மூன்றாவது காரியம் வாசிங்க, அதுலயே இருக்கு. அந்த ஒன்று குழந்தையில பார்த்தோமா, 15:58 கடைசியில சொல்லப்படுகிறது, இப்ப பெருக்கம், பெருக்கத்துக்கு அந்த மூன்றாவது வசனம் என்ன சொல்லுகிறது? மேல நாலாவது வசனம், இப்ப ரெண்டாவது வந்து, சாரி நான் அதை திருப்பி கிடையில இருக்கா விட்டுட்டேன்னு நினைக்கிறேன், அதுக்கு திருப்பி ஞாபகம் ஒட்டிட்டு உங்களுக்கு நான் சொல்றேன். நாங்க மூன்று காரியங்கள் பார்த்தோம். முதலாவது வந்து உறுதியாய் பற்றி கொள்றது. உறுதியாய் பற்றி கொள்ளுகிறதுல நாங்கள் பலி கொடுக்கறதுல உறுதியுள்ளவர்களாய் தெளிந்தவர்களாய் இருக்கோம். ஏன்னா வாக்கு தத்தம் பண்ணவர் அவர் எங்களுக்கு திருப்பி அதை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அவருக்கு அது தேவையில்ல, அவர் எதுக்கோ கேட்கிறார், நான் அதை கொடுத்து அவர் என்னை மகிமைப்படுத்தும்படிக்கு நான் அவருடைய சித்தத்தின்படி செயல்பட வேண்டும். முதலாவது. ரெண்டாவது காரியம் அவர் என்ன செய்யிருக்கிறார்? கிறிஸ்துவானவர் மூன்றாவது வசனத்துல முடிவில் சொல்லப்படுகிறது, அடக்கம். நாலாவது வசனத்துல முதலாவது பதில் சொல்லப்படுது, அடக்கம் பண்ணப்பட்டு. அடக்கம் பண்ணுகிறது தான் இந்த அசைவில்லாத தன்மை இல்லையா. யார் அசைய மாட்டாங்க? அடக்கம் பண்ணப்பட்டாங்களா அசைய மாட்டாங்க இல்லையா? உயிரோடு இருக்கிறவங்க என்னதான் மயக்கத்தில் இருந்தாலும் ஏதாவது ஒரு ரிஃப்ளெக்ட் ஒன்று வரும், கடைசி மூச்சு எடுக்கிறதாவது தெரியும் இல்லையா, அந்த நெஞ்சு ஏறி இறங்குறதாவது தெரியும், ஒரு அசைவு இருக்கும். இங்க அசைவில்லாத தன்மை, அவ்வளவு தூரத்துக்கு ஸ்டில்லா இருக்கிறது யாருன்னு சொல்லி சொன்னால் அடக்கம் பண்ணப்பட்டிருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ளே நாங்கள் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கோம். தேவனுக்குள்ளே நாங்கள் எங்களுடைய செய்கைகளை அடக்கி ஒடுக்க தெரிய வேண்டும் இல்லைங்களா? ஊர் கூப்பிடும், நிலமை கூப்பிடும், சூழ்நிலை சொல்லும், ஆனாலும் அதையெல்லாம் தியாகம் பண்ணி ரூத்தை தான் செய்தாள். அவளுடைய வாலிபத்துக்கு அவள் மோவாபிலே தங்கியிருந்தா யாரும் அவளை குற்றம் சொல்லியிருக்க முடியாது, விளங்குதுங்களா? ஏன்னா நகோமியே அதை சொல்லித்தான் விடுறாள், நீங்க போகலாம் இல்லையா, உங்களுக்கு என்னிடத்துல எந்தவித வாழ்க்கையினுடைய நம்பிக்கையும் இல்லை, நான் இனி ஒரு கல்யாணம் கட்டி இனி ஒரு கா பிள்ளைகள் பெற்று அவங்க வளர்ற வரைக்கும் நீங்களும் வெயிட் பண்ண மாட்டீங்க, அது நடக்குமோன்னு கூட தெரியாது. சோ ஆக ரூத் வந்து விட்டுட்டு போறதுக்கு எல்லா காரியங்களும் இருந்து, ஆனா ரூத் விட்டுட்டு போயிருந்தா என்ன நடந்திருக்கு தெரியுமா? இந்த புத்தகம் வந்திருக்காரு, ஓபேத் வந்திருக்க மாட்டார், ஈசாய் வந்திருக்க மாட்டார், தாவீது வந்திருக்க மாட்டார். ஹல்லேலூயா. என்னுடைய அடக்கம், என்னுடைய மரணம் தேவனுக்குள்ளாலே சந்ததிகளை தோற்றுவிக்கிறதாக இருக்கிறது. என்னுடைய இழப்புக்கு விட்டுக் கொடுக்கிற தன்மை தேவனுக்குள்ளே புது சந்ததிகளை உருவாக்குகிறதா இருக்கிறது. இரண்டாவது, தேவனுடைய வசனம் நிறைவேறுகிறதா இருக்கிறது. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, தேவனுடைய வசனம், தேவனுடைய சத்தியம், அவருடைய வாக்கு, அவர் கொடுக்கப்பட்ட வாக்கு நிறைவேறுகிறதா இருக்கிறது. வேதத்தில் எபிரேயில் சொல்லப்படுகிறது, நியாய பிரமாணம், 400 வருஷத்துக்கு பிறகு வந்த நியாய பிரமாணம் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தத்தை தள்ள முடியாது. ஹல்லேலூயா, நல்லா கவனிங்க, நியாய பிரமாணமானது ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தத்தை தள்ள முடியாது. ஏனென்றால் வாக்கு தத்துவம் தான் முதலாவது உண்டானது, அது தேவனாலே உண்டானது, அது மனுஷனாலே உண்டானதா தள்ளி இருக்கலாம், ஆனால் தேவனால உண்டான வசனமா இருக்கிறபடினாலே அதை நியாயப்பிரமாணம் தள்ள முடியாது. இவ்வளவு வேணாம், நியாயப்பிரமாணத்தில் குறை இருக்குதுன்னு சொன்னாலும் இயேசு கிறிஸ்து வந்து என்ன சொன்னார் தெரியுமா? நான் நியாயப்பிரமாணத்தை அழிக்க வரவில்லை, அதை நிறைவேற்றவே வந்தேன்னு சொன்னார். நல்லா கவனிங்க, தேவனால உண்டாயிருக்கிறது எதுவுமே அழிக்க முடியாது, எதையுமே அழிக்கவும் கூடாது, அழிக்க முடியாது, அவ்வளவுதான், சரியா? ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது தேவன் எங்களிடத்தில் எதை எதிர்பார்க்கிறார்? அப்படிப்பட்ட ஒரு வல்ல தேவனா இருக்கிறவர் மனுஷரிடத்தில் சில காரியங்களை அவர் எங்களுடைய சுதந்திரத்துக்கு விட்டிருக்கிறது பெரிய ஆச்சரியமா இருக்கிறது. ஏன் தெரியுமா? அவர் தம்முடைய ரூபமா எங்களை படைத்தபடினாலே அவர் எங்களை ரெஸ்பெக்ட் பண்ணி அவர் எங்களுக்குரிய அந்த சுதந்திரத்தை கொடுத்து வைத்திருக்கிறார். விளங்குதுங்களா? மனுஷனுக்கு சாதாரண தானாய் நிர்ணயிக்கிற சில சுய உரிமைகளை கொடுத்திருக்கிறார். நாங்களாகவே அதை செய்ய வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். அதனாலதான் இந்த காரியங்களையும் எங்கட கரங்களிலே விட்டிருக்கிறார். ஆனால் நாங்கள் அதை தாங்களாகவே செய்யறதுக்கு எங்களுக்கு அறிவில்லாதபடினாலே, உணர்வில்லாதபடினாலே தம்முடைய குமாரன் மூலமாக எங்களுக்கு திருவுளம் பற்றி நாங்கள் அந்த சத்தியத்தை கைப்பிடிக்கும்படிக்கு எங்களுக்கு அவர் உதவி செய்கிறார். பிரசங்கங்கள் மூலமாய் பேசுகிறார், அநேக வார்த்தைகள் மூலமாய் பேசுகிறார், தீர்க்கதரிசிகள் மூலமாய் பேசுகிறார், பாடல்கள் மூலமாய் பேசுகிறார் இல்லையா? மரித்து போயிருந்த எங்களுடைய ஆத்மாவை அவர் என்ன செய்கிறார்? உயிர்ப்பிக்கிறார். அல்லது தவறான பாதையிலே போகிறதுக்கு யோசிக்கிற எங்களுடைய சில அலைபாய்கிற ஆலோசனைகளை அவர் என்ன செய்கிறார்? திருப்பி தம்முடைய நேர்வழியிலே நிறுத்துகிறார். எங்கள் எல்லாருக்கும் யோசிக்கும் போது தவறுதல் உண்டாகும், அவன் சொல்லிடாதீங்க. ஆனா ஏன்னு சொல்லி சொன்னா அது ஒரு மாய்மையான காரியம். ரெண்டு விஷயங்கள், சத்தியமும் பொய்யும் பக்கம் பக்கமா இருக்கும், எதை நம்புகிறது என்று தெரியாது சில வேளையில. ஆனால் தேவனோடு அந்த வாஞ்சி உள்ள பிள்ளைகள், தேவ பக்தி உள்ள பிள்ளைகளை அவர் என்ன செய்கிறாராம்? தேவன் தன்னுடைய வழியிலே நடத்துகிறார். தமக்கு பயந்தவர்களுக்கு தம்முடைய வழியை காண்பிக்கிறார், தம்முடைய பாதையை தெரிவிக்கிறார். அவருக்கு பயந்தவரிடத்திலே தேவனுடைய ஆலோசனைகள் இருக்கிறது, விளங்குதுங்களா? அவருக்கு நாங்கள் உறுதியாயிருந்து அசையாமல் இருந்து தேவனுக்கு பயந்திருக்கும் போது தேவன் தமது ஆலோசனையை செய்கிறார். இப்ப கடைசியா 4வது காரியம், பெருக வேண்டும். அதைத்தான் இந்த 1 15 கொரிந்தியர்ல 4வது வசனத்திலே கடைசி பகுதி என்ன தெரியுமா? வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் அவர் உயிர்த்தெழுந்தார். முதல்ல மரிக்கிறார், அடக்கம் பண்ணப்படுகிறார், இப்ப உயிர்த்தெழுகிறார். பாருங்க, நீங்க உறுதியா இருந்து அசையாமல் இருப்பீர்களானால் நீங்கள் பெருகும்படிக்கு தேவன் என்ன செய்கிறார்? என்னையும் உங்களையும் உயிர்ப்பிக்கிறார். நல்லா விளையும் கொடுங்க, பெருகும்படிக்கு தான் உயிர்ப்பிக்கிறார். நீங்க எப்ப உயிர்ப்பிக்கப்பட்டீங்க சொல்லுங்க? ஞானஸ்தானம் எடுக்கும் போது. ஏன்னா ஞானஸ்தானத்தின் போது நீங்கள் மறிக்கப்பட்டு மறித்து அவரோடு அடக்கம் பண்ணப்பட்டு நீங்க உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கீங்க. எதுக்காக உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறீங்க? அதைத்தான் இந்த வசனம் சொல்லுது, அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி மூன்றாம் நாளில் உயிர்ப்பிக்கப்படும். அதாவது வேத வாக்கியங்களின்படி தான் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம், நீதிக்கு பிழைக்கும்படி உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ ஒரு வசனத்தை வேகமா வாசிங்க. 1 பேதுரு 3:18-19. 1 பேதுரு 3:18-19 தெரிஞ்ச வசனம் தான்.
ஏனெனில் கிறிஸ்துவன் நம்முடைய தேவனிடத்தில் சேரும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவர்களா நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒருதரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியிலே அவர் போய் காவல் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார்.
ஹல்லேலூயா. பாருங்க, உயிர்ப்பிக்கப்பட்ட உடனே அவர் செய்கிற முதலாவது காரியம் என்னவென்று சொன்னால், அந்த வசனம் 19 வசனம், அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். உயிர்ப்பிக்கப்பட்ட உடனே அவர் போய் பிரதான ஆசாரியருக்கு தம்மை காண்பித்து, நீங்கள் என்னை கொலை செய்தீர்கள் அல்லது கொலை செய்ய ஒப்புக் கொடுத்தீர்கள், இந்தா பார் நாங்கள் வந்துட்டேன், அல்லது பிலாத்துவினிடத்தில் போய் உன்னுடைய பஞ்சாதியினுடைய சொல்லை கேட்காமல் அவள் சொல்லி நீ என்னை ஒப்புக் கொடுத்தா இல்லையா, இந்தா பார் நான் வந்துட்டேன், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டன் காட்டாம, சரியா? இப்ப அவர் எங்க போறாருன்னு சொல்லிச்சுன்னா, பிதாவினுடைய சித்தத்தின்படி இவரை எழுப்பினால் இவர் எங்க போகணும் என்று சொல்லி எதை பிதா நிர்ணயித்திருக்கிறாரோ அதனாலே அந்த ஆவியிலே போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு அவர் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். தேவனுடைய நீதிக்கு ஏற்றபடி, நல்லா அந்த வசனம் அருமையான வசனம், தேவனுடைய நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு. பாருங்க, ஒரு நாளில் ஒரு நாள் யாரும் குற்றம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி தேவன் காவலில் உள்ள ஆவிகளுக்கும், யார் அந்த காவலில் உள்ள ஆவிகள்? அடுத்த வசனத்தில் சொல்லுது, வாசிங்க, 20,
பூர்வத்திலே நோவா புயலியை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோட காத்திருந்த போது கீழ்படியாம போனவைகள் அந்த புயலையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள்.
பாருங்க, நீடிய பொறுமையினாலே இருந்து நோவாவினுடைய காலத்திலே, நோவாவினுடைய காலத்திலே அந்த புயலை கட்டுகிறதே ஒரு சுவிசேஷமாக போச்சுது, அப்படியும் அவர்கள் கீழ்படியாம போனார்கள். இதை வாசிட்டு அதுக்காக செகண்ட் சான்ஸ் எங்களுக்கு இருக்குன்னு நினைக்காதீங்க. ஏனண்டா திருப்பி இறங்குறதுக்கு கிறிஸ்து இன்னொருக்கா மறிக்க போறதில்ல. ஒரு தரம் தான் அவர் மறித்திருக்கிறார், ஒரு தரம் தான் அவர் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறார் இல்லையா? அன்றைக்கு கீழ்படியாமல் இருந்து அவங்களுக்கும் ஒருக்கா சுவிசேஷம் சொன்னாரே, அதே மாதிரி இன்றைக்கு நாங்கள் கீழே போனால் இன்னொருக்கா வருவாரா அப்படின்னு சொல்லி கிடையவே கிடையாது. மனுஷன் மறிப்பதும் நியாய தீர்ப்பதும் அவனுக்கு ஒரே ஒரு தான் நிர்ணயிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி, ஆனால் இந்த இடத்துல தேவன் வந்து தம்முடைய இரக்கத்தை காட்டுகிறார். சரியா? கீழ்படியாம போனவர்களுக்கும் தேவன் ஒரு விஷயம் இறங்குகிறார். அதனாலதான் பவுலுசார் அவருடைய இரக்கம் அவருடைய அன்பு ஆழம் என்பது தெரிய முடியாது, அவ்வளவு பெருசா இருக்குதுன்னு சொல்லி. பாருங்க, அவர் எழுப்பின உடனே என்ன பிரச்சனை தெரியுமா? நாங்கள் தேவனுக்கு என்று சொல்லி கிரியைகளையும் பெருக்கத்தையும் நடப்பிக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால் அதை தேவன் விரும்புகிற பிரகாரம் தான் நடப்பிக்க வேண்டும். அது பூமியில தான் முதல்ல நாங்கள் போக செய்யணும் இல்லை, சில வேளையில இந்த மாதிரி ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டு திருப்பி அவர்கள் என்ன சொல்றது பின்மாற்றம் அடைந்து இல்லையா பழையபடியும் அவர்கள் ஒதுங்கி போயிருந்தால் நானும் நீங்களும் தேவனுடைய சுத்தத்தின்படி அவர்களையும் மீட்க வேண்டியது கடமையாயிருக்கிறது. இன்னைக்கு அநேக சொல்ற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அவர்களுக்கு தெரியாத சத்தியமா? என்னத்தை புதுசா நாம போய் செய்ய போறோம் ஐயா? சத்தியத்தை அவர்கள் தெரிந்திருந்தால் அவர்கள் இப்படி ஒரு வாழ்க்கையே வாழ மாட்டார்கள். தயவுசெய்து நீங்க அதை விளங்கிக் கொள்ளுங்க. என்றால் சத்தியத்தையும் நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். சத்தியத்தை அவர்கள் அறிந்திருந்தால் அவர்களுக்கு விடுதலை கிடைத்திருந்திருக்கும், அவர்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையை தொடர்ந்து பண்ணியிருப்பார்கள். ஆக அவர்கள் பின்மாற்றத்துக்கு போனதுக்குரிய காரணம் என்ன? அவர்கள் இன்னும் சத்தியத்தை அறிய வேண்டிய பிரகாரமா இன்னும் அறியவில்லை. சத்தியத்தை இருந்து கேட்டார்கள், ஆனால் கிரியை செய்ய அவர்கள் விடவில்லை. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இன்னைக்கு சில பேர் ஒருக்கா சத்தியம் சொல்லி அவங்களுக்கு கேட்காட்டி அவங்களை விட்டுறாங்க. இது தேவனுடைய சித்தம் இல்ல. ஏதோ ஒரு இடத்துல சொல்லியிருக்கின்றதாக்க ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்றாங்க, அவங்க அதை ஏற்றுக்கொள்ளாட்டி நீங்க கால் தூசி உதறி போட்டு நீங்க அடுத்த ஊருக்கு போயிருங்கன்னு சொல்லி சில பேரை திருப்பி திருப்பி போய் சந்திக்க வேண்டியது இருக்குது. 38 வருஷம் பெதஸ்தா குளத்தில் படுத்திருந்தவனை நோக்கி இயேசு தாமாகவே வருகிறார். நல்லா நீங்க அந்த சிச்சுவேஷனை யோசிச்சு பாருங்க பாப்போம். அவனுக்கு இல்ல விசுவாசம் இல்ல இல்லையா, அவனுக்கு இருக்கிற நம்பிக்கை எல்லாம் போயிட்டுது. 38 வருஷம் படுத்திருந்து மற்றவர்கள் தன் கண் முன்னாலேயே சுகமாகி போகிறதை கண்டு அவனுடைய இருதயங்கள்ல அவன் எப்படியெல்லாம் அவன் ரொம்ப மறந்து போயிருந்தானோ எனக்கு தெரியாது. அவன் ஒரு முடிவே எடுத்து விட்டான், மனுஷர்கள் எனக்கு உதவி செய்யாததனால்தான் எனக்கு இன்னும் அந்த விடுதலை கிடைக்கவில்லை, நான் சுகமாகாததுக்கு காரணம் மனுஷர்கள் தான் என்று சொல்லி அவன் முடிவெடுத்து விட்டான். ஆண்டவர் கேட்கிறார், நீ சுகமாக விரும்புகிறாயான்னு கேட்கிறான். அவன் சொல்றான், எனக்கு என்ன கொண்டு இறக்கி விடக்க ஆள் இல்லை. தயவு செய்து நீங்க விளங்கிக் கொள்ளுங்க, ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் ஒரு செயல்பாட்டை கொடுக்கிறான்னு சொன்னா என்னையும் உங்களையும் அவர் உயிர்த்தெழுந்து இருப்பானா? அதான் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்துவும் தேவனுடைய பரதபாத்தில் இருக்கிற மேலானவைகளை தேடுங்க. மேலானவைகள் என்ன தெரியுமா? அது தேவனுடைய சித்தம், பூமிக்குரியவைகளை அல்ல. பூமியில மனுஷர்களுடைய சித்தம் இருக்கிறது, தேவனுடைய வலது பாரசத்தில் என்ன இருக்கிறது? தேவனுடைய சித்தம் இருக்கிறது, தேவனுடைய நீதி இருக்கிறது. ஆக நானும் நீங்களும் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானா? கூட எழுந்தது உண்டானா? கிறிஸ்து முதல் எழுப்பினா, நாங்க பிற எழுப்பினோம்னு சொன்னா அது வேற விஷயம், எனக்கும் கிறிஸ்துக்கும் சம்பந்தமே இல்லை. அவர் செய்த மாதிரி செய்தனு, ஆனால் கிறிஸ்துவோடு சேர்ந்து அடக்கம் பண்ணப்பட்டு கிறிஸ்து மரித்தது மாதிரி மரித்து கிறிஸ்து எழும்பினது மாதிரி நான் எழும்புவது உண்டானால் கிறிஸ்து மேலானவைகளை தேடினார், அப்ப நானும் மேலானவைகளை தான் தேட வேண்டும். எழுந்த கிறிஸ்து என்னது தேடினார்? மேலானவைகளை தேடினார் இல்லையா? காவலில் இருக்கிற ஆவிகளையும் ரட்சிக்க வேண்டும் என்கிற அந்த மேலான எண்ணம், தள்ளப்பட்டவர்களையும் விரும்ப சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்கிற அந்த மேலான எண்ணம் தேவனிடத்தில் இருந்தது. அந்த சிந்தையை அவர் தம்முடைய சிந்தையாக தரித்துக் கொண்டார். யாரையும் தள்ளிவிடாத தேவன், யாரையும் ஒதுக்காத தேவன் இல்லைங்களா? அவருடைய பரிசுத்தத்துக்கு அவர் எங்களை எல்லாம் சேர்த்துக் கொண்டது பெரிய விஷயம், கர்த்தருக்கு சோத்திரம். ஆனால் அந்த ஆண்டவர் என்ன செய்கிறார் தெரியுமா? எனக்கும் உங்களுக்கும் தம்முடைய குமாரனை கொண்டு அவர் எங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கிறார், அவர் எங்களுக்கு மீட்பை கொடுக்கிறார். மீட்பை கொடுத்தது மாத்திரமல்ல, இன்றைக்கு நீங்களும் நானும் வாசித்து அறிந்தது போல அவர் எங்களுக்கு என்ன செய்கிறார்? ஜெயத்தை கொடுக்கிறார். நம்முடைய கிறிஸ்துவினால், இன்னொரு கதை வாசிக்குமா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு சோத்திரம். தேவன் தம்முடைய குமாரன் மூலமாய் எனக்கும் உங்களுக்கும் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார், கொடுத்து கொண்டிருக்கிறார், இன்னும் கொடுக்க போகிறார். ஆனால் நானும் நீங்களும் மூன்று காரியங்களிலே கொஞ்சம் மேம்பட வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார் இந்த நாளிலும். ஒன்று, அவரை பற்றி நம்புகிற அந்த நம்பிக்கையிலே உறுதி. ஏனென்றால் அவர் சொன்ன வார்த்தை மாறாதது, சொன்னவரும் மாறாதவர், எவ்வளவேனும் பொய்யுறையாதவர். தயவு செய்து உங்களுக்கு இருக்கிற வாக்கு தத்தங்களை ஏனோன்னு சொல்லி எடுத்துக்கொள்ளாதீங்க. ஏதோ வருஷ வருஷம் உங்களுக்கு கிடைக்கிற ஒரு வெறும் காடா பார்க்காதீங்க. அந்த வார்த்தைகளின் பின்னாலே உங்களுடைய வாழ்க்கையின் தலையெழுத்து எழுதப்பட்டிருக்கிறது என்பதை தயவு செய்து உணர்ந்து கொள்ளுங்க. இன்றைக்கு நீங்க போய் உங்களுடைய வாக்கு தத்தங்களை எடுத்து இன்னும் கொஞ்சம் அறிவுள்ளவர்களா அதை நீங்க வாசித்து பார்ப்பீங்கன்னு நான் நம்புறேன். தயவு செய்து நீங்க அந்த வாக்கு தத்தங்களை தியானிங்க. அந்த வாக்கு தத்தங்களுக்குள்ளாலே தேவன் உங்களுக்கு வச்சிருக்கிற அந்த ரகசியங்கள் என்னென்று விளங்கிக் கொள்ளுங்க. அதை விளங்கினாத்தான் உங்களுக்கு செயல்பட முடியும். வாக்கு தத்தம் ஏதோ இருக்குன்னு நினைக்காதீங்க, அது தேவனுடைய சத்தியமாக இருக்கிறது. அது உங்களோட வாழ்க்கையிலே பிரயோஜனப்பட வேண்டியதா இருக்கிறது, பலிக்கப்பட வேண்டியதா இருக்கிறது. இப்படி எல்லாம் எனக்கு நடக்குமா என்று சொல்லி நீங்க தயவு செய்து நீங்க சந்தேகிப்பீங்களா இருந்தால் அது வெறும் எழுத்துல எழுதப்பட்ட ஒரு அட்டை தான், அதுல எந்தவித பிரயோஜனமும் இல்லை. ஆனா வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர், அவர் மாறாதவர், அவர் எனக்கு தம்முடைய குமாரனை கொண்டு எனக்கு ஜெயம் கொடுக்கிறவர் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிப்பீங்களானால் சரியா, நீங்க அவர் அந்த வசனத்தை வேறு விதமான பார்வையில பார்ப்பீங்க. அந்த வார்த்தை உங்களோட வாழ்க்கையில கிரியை செய்யும்படிக்கு நீங்க ஒப்பு கொடுப்பீங்க. இவ்வளவு நாளும் அந்த வார்த்தை ஏன் கிரியை செய்யலன்னு நீங்க யோசிக்காதீங்க. அதை உணர்ந்து கொண்டீங்களானால் அதை நீங்கள் பார்க்கிற விதமே வேற விதமா இருக்கும். அப்பொழுது நீங்க அதை விசுவாசிப்பீங்க. அது விசுவாசிக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையிலே அது கண்டிப்பாக நடந்தேறும். தயவு செய்து நாங்கள் எழுந்திருப்போமா? தேவனுடைய சமூகத்திலே பரிசுத்தமும் உண்மையும் உள்ள எங்களுடைய நல்ல தகப்பன் தம்முடைய ஒரே குமாரன் மூலமாய் எங்களை ரட்சிக்க சித்தமாயிருந்த எங்கள் தேவன், எங்களுக்காக தம்முடைய ஒரே குமாரனை அடிக்க கொடுத்து, தம்முடைய ஒரே குமாரனை பலியாக கொடுத்து எங்களுக்கு ஒரு நல்வாழ்க்கையை உருவாக்க வேண்டும் என்றும், தம்மோடு கூட தம்முடைய மகிமையிலே தம்முடைய பிள்ளைகளாக எங்களை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும், இந்த பூமியிலே வாழும் நாள் வரைக்கும் தம்முடைய குமாரன் மூலமாய் எங்களுக்கு ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை கிடைக்க வேண்டும் என்றும் தேவன் அனாதி சிநேகிதத்தினாலே சிநேகித்து அறிக்கை செய்த அந்த வார்த்தை தான் இன்றைக்கு நாங்கள் கேட்ட வார்த்தை. அவர் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ஊடாக எங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிற நல்ல தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் எங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறார். அவருடைய அன்பின் சத்திய குமாரன் மூலமாய் எங்களுக்கு அந்த ஜெயத்தை கொடுக்கிறபடினாலே கர்த்தருக்கு சோத்திரம். கர்த்தர் எல்லாரும் உங்களுடைய இதயத்திலே சோத்தறீங்க. தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. தேவன் உங்களுக்கு அருளின சொல்லி முடியாத அந்த ஈவுகளுக்காக அவரை நாள்தோறும் நீங்கள் மகிமைப்படுத்தி தேவனுடைய நாமத்தை உயர்த்தும்படியாய் நான் உங்களை கேட்டுக் கொள்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா.